நாம் இப்பொழுது சிறிது நேரம் நின்றபடியாயிருப்போம். தேவனுடைய வீட்டில் நின்று கொண்டு ஜீவிக்கின்ற தேவனை ஆராதிக்கின்ற இந்த இன்னொரு சிலாக்கியத்திற்காக அன்புள்ள தேவனே, நாங்கள் நன்றி உள்ளவர்களாயிருக்கிறோம். இந்த தேசத்திலே எங்களுக்கு இந்த சிலாக்கியம் இன்னமும் அளிக்கப்பட்டிருக்கிறபடினால் நாங்கள் மிகவும் நன்றி உள்ளவர்களாயிருக்கிறோம். இந்த விசுவாசம் உள்ள ஜனங்களுக்காகவும் கூட நாங்கள் நன்றி உள்ளவர்களாயிருக்கிறோம். இவர்களில் அநேகர் அநேக நூற்றுக்கணக்கான மைல்களுக்கு அப்பால் இருந்தும் தூரத்தில் இருந்தும் வந்திருக்கிறார்கள். இவர்களில் சிலர் இன்றிரவு தங்கள் வீடுகளுக்கு திரும்பி போக முயற்சிப்பார்கள். நீ அவர்களோடு கூட இருந்து அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்றும் அவர்களை வழிநடத்த வேண்டும் என்றும் ஓ பிதாவே நாங்கள் ஜெபிக்கிறோம். தற்காலிகமாக உஷ்ணத்தை சற்று குறைத்து காற்று குளிர்ச்சியாக்கிய சிறிய மழைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பிதாவே, இன்றிரவில் உம்முடைய வார்த்தையில் நீர் எங்களை சந்திக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஏனென்றால் நாங்கள் அதற்காகவே கூடி வந்திருக்கிறோம். கர்த்தாவே, வார்த்தையில் உம்மை சந்திக்கும்படியாய் வந்திருக்கிறோம். நாங்கள் கூடி வந்துள்ளது உம்முடைய ராஜ்யத்துக்கு லாபமாயிருந்து அதனால் எங்களுக்கு அதிகமாக உதவப்பட்டு அதன் மூலமாய் நாங்கள் மற்றவர்களுக்கு உதவியாயிருக்கும்படி எங்களுக்கு உதவி செய்யும். இந்த காரியங்களை எங்களுக்கு அளிக்குமாறு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கேட்டுக்கொள்கிறோம், ஆமென். உட்காரவும். உள்ளே சில தனிப்பட்ட பெட்டிகள் இருந்தன. கூட்டம் துவங்குவதற்கு சற்று முன்னதான் வேட்டிகளுக்கான காகிதங்கள் ஒரு கத்தியை பில்லி கொண்டு வந்து கொடுத்தான். எவ்விதமாய் துவங்குவதென்றே புரியாமல் இருக்கிறது. சாயந்திர கூட்டங்களில் பங்கு பெறுபடியாய் இங்கு தங்குவதற்கு எடுக்கும் உங்கள் பிரயாசங்களை தேவன் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த ஞாயிறு காலையில் இங்கு நான் ஆராதனை கூட்டம் நடத்துவேன். நான் இப்பொழுதுதான் பாஸ்டரிடம் அதை குறித்து பேசினேன். அதை பொறுத்த மட்டில் அவர்களுக்கு எல்லாம் சரிதான். இங்கு இருக்கின்ற ஒவ்வொரு நல்ல நண்பர்களையும் அடையாளம் கண்டுகொள்ள எனக்கு மட்டும் அவகாசம் இருக்குமானால் நன்றாயிருக்கும். ஆனால் நீங்கள் காத்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்பதை நான் அறிவேன். மிகவும் உஷ்ணமாயும் இருக்கிறது. ஆக அதற்காக நான் நேரத்தை எடுக்காமல் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக என்று கூறுகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக என்று சொல்வதை காட்டிலும் பெரியதான ஒரு காரியத்தை யாராவது கேட்க கூடுமோ என்று எனக்கு தெரியவில்லை என்று நீங்கள் அறிவீர்கள். புரிகின்றதா? அவர் மட்டும் அதை செய்துவிட்டால் எனக்கு தேவையானதெல்லாம் அவ்வளவுதான். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக என்ற எழுத்துக்களே மிகவும் மகத்துவமானது என்று நான் நினைக்கிறேன். அவர் அதை செய்கிறார் என்று நான் அறிவேன். சில நிமிஷங்களுக்கு முன்னர் நான் என் மனைவிடம் கூறினது போன்று நான் குடிக்க முயற்சித்துக் கொண்டிருந்தேன். ஈரம் போக என்னால் துடைக்க முடியவில்லை. நன்றாக துடைத்த உடனேயே வேர்த்து போய் ஈரமாகிவிடும். அப்படி நன்றாக துடைத்த பிறகு சட்டையை போட்டுக் கொள்ள முடியாது. ஆனால் டூசானில் சற்று வித்தியாசமாக இருக்கிறது. இங்குள்ள உஷ்ணத்தை போல் அங்கு இரண்டு மடங்காக இருக்கும். ஆனால் வேர்த்து கொண்டால் காற்றில் ஈரப்பசை கிடையாது. ஆகவே நீங்கள் வெளியே போனதும் காய்ந்து விடுகிறது. வெளியே ஒரு பாத்திரத்தில் தண்ணீர் ஊற்றி வைப்பீர்களானால் எல்லாம் வற்றி போகும். உங்களுக்கு அங்கே வியர்க்காது. ஏனென்றால் உங்களுக்கு வியர்த்து வெளியே வருவதற்குள் அது காய்ந்து போகிறது. ஆகவே வியர்க்காது. உங்களுக்கு வியர்வை இருக்கும், ஆனால் உங்களால் வியர்வையை காண முடியாது. ஆக அங்கு வியர்வை இல்லாமல் தொடுத்து இல்லாமல் ஆக்குவது கடினமாக இருக்கிறது. ஆக இப்பொழுது நான் வியர்வையில்
ஊறிக்கொண்டிருக்கிறேன்.
இருக்கும் அந்த அறைக்கு சென்றிருந்தேன். உடனடியாக கவனிக்க வேண்டிய அவசரமாய் கவனிக்க வேண்டிய 7 அல்லது 8 பேர்கள் இருந்தார்கள். நான் சொல்ல வேண்டியதும் உங்களை வாருங்கள் என்று அழைக்க வேண்டியதற்கும் காரணம் என்னவென்றால் இது நமக்கு லாபமாய் இருக்கிறது என்று நான் உணர்கிறேன். நான் வெறுமின் அபிதமா செய்ய மாட்டேன். நண்பர்களே, நீங்கள் சும்மா வந்து நானோ அல்லது வேறு யாரோ எதையோ சொல்வதை கேட்டுவிட்டு போகும்படி உங்களை அழைக்க மாட்டேன். உங்களை குறித்து மேலாக நான் கருதுகிறேன். நான் இதை செய்ய மாட்டேன். அப்படி செய்வதும் சரியாயிருக்காது. நீங்கள் அந்த விதமாய் வந்து போவது உங்கள் மேலுள்ள என் நண்பர் அதை எடுத்து காட்டாது. எனக்கு அது தெரியும். அல்லது நான் அபிதமாய் செய்ய மாட்டேன். நான் உங்களை நேசிப்பது போன்று நீங்கள் என்ன நேசிக்கிறீர்கள் என்று நான் அறிவேன். நான் அதை அறிவேன். இல்லை என்றால் நீங்கள் செய்கின்றதான காரியங்களை உங்களால் செய்ய முடியாது. நான் உங்களை குறித்து அதிக கவலை உள்ளவனாயிருக்கிறேன். ஆகவே உங்களை பலப்படுத்தி புழுக்கமும் உஷ்ணமும் நிறைந்த இடங்களில் உட்கார வைக்க மாட்டேன். உங்களுக்கு அது உதவியாய் இருக்கும் என்று நினைக்கவில்லை என்றால் உங்களை நான் வரவழைக்கவே மாட்டேன். இங்கே நான் வருவதற்கு முன்னால் என்னால் முடிந்தவரையிலும் தேவனுக்கு முன்பாக காத்திருந்து வேத வாக்கியங்களை குறித்துக் கொண்டு அவருடைய வழிநடத்தலை நான் கேட்க நான் எப்பொழுதும் முயற்சிப்பேன். புறப்படுவதற்கு முன்னர் நான் கடைசியாக செய்கின்ற காரியம் அதுவே. தேவனாகிய கர்த்தாவே, எப்படியாயினும் உம்மால் முடிந்த எல்லாவற்றையும் அந்த ஜனங்களுக்கு கொடுத்து உதவும் என்று கடைசியாக கேட்பேன். நான் எப்பொழுதும் உங்களோடு ஜீவிப்பேன் என்று நான் எதிர்பார்க்கிறேன். நான் விசுவாசிக்கிறேன். நாம் இந்த வண்டமாய் சேர்ந்து நின்று கொண்டிருக்கிறதில் நமக்கு கிடைத்த குறைச்சலான நேரம் இதுதான் என்று நான் விசுவாசிக்கிறேன். நாம் நித்தியத்தில் ஒன்றாய் சேர்ந்திருப்போம். புரிகின்றதா? நான் அதை செய்கிறேன். நான் அதை விசுவாசிக்கிறேன். நான் உங்களுக்கு உதவி செய்ய விரும்புகிறேன். அப்படி ஏதாவது தவறாய் சொல்வீனையானால் அப்படி அல்லவென்று பரலோக பிதா அறிவார். ஏனென்றால் நான் அதை செய்ய வேண்டும் என்ற கருத்துள்ளவனாய் இருக்கிறேன். ஏனென்றால் தெரியாதவனாய் அதை செய்கிறேன், அறியாதவனாய் நான் அதை செய்து கொண்டிருப்பேன். ஆகையினால் நீங்கள் என்னுடைய உத்தரவாதமாய் இருக்கிறீர்கள் என்று அறிந்தவனாய், இந்த சுவிசேஷத்திற்காக நீங்கள் என் கருத்தில் இருக்கிறீர்கள் என்பதை அறிந்தவனாய், உங்களை எப்பொழுதும் வேதாகமத்தின் ஏடுகளில் உங்களை வைக்க விரும்புகிறேன். அநேக முறை ஜனங்கள் என்னிடத்தில் வந்து, சகோதரன் பிரண்ணம், நீர் மட்டும் இங்கு வந்து வியாதியாய் இருக்கின்ற என் பிள்ளை சுகமடைவான், இது கர்த்தர் சொல்லுகிறதாவது என்று சொல்லும், அந்த இடத்திற்கு போய் அது சுகமாகிவிடும் என்று சொல்லுங்கள், நீர் அதை செய்தால் அதுதான் எங்களுக்கு போதுமானது என்று கூறுகிறார்கள். அது அன்பும் விசுவாசம் உள்ளதுமாய் இருக்கிறது. நான் அதை எப்படியாய் பாராட்டுகிறேன். ஆனால் முதலாவதாக அவர் அதை சொல்லும் மட்டும் என்னால் அதை செய்ய முடியாது என்று நீங்கள் அறிவீர்கள். புரிகின்றதா? அந்த பிள்ளைக்காக ஜெபிக்க என்னால் இயன்றதை செய்ய முடியும். ஆனால் உற்சாகப்பட்டவனாய் நான் அங்கே போய் அதை சொன்னால் என்னவாகும்? பாருங்கள், கர்த்தர் சொல்லுகிறதாவது என்று நான் சொல்வேனேயானால், உண்மையாக பார்க்க போனால் அது என்னுடைய உற்சாகம் சொல்லுகிறது என்பதாகும். புரிகின்றதா? பின்னர் ஒரு கால் அப்படியே சம்பவிக்கலாம், அப்படி சம்பவிக்காமல் இருக்கலாம். ஆனால் அதே நபர் என்னுடைய உற்சாகத்தின் கீழ் இருந்து அது சம்பவியாமல் போனால் என்னமாயிருக்கும்? இன்னொரு சமயத்தில் அந்த நபர் மரணத்திற்கும் ஜீவனுக்கும் இடையே போராடி கொண்டிருக்கின்ற ஒருவராக இருப்பாரானால் அப்பொழுது அவர்களுடைய நம்பிக்கை எங்கே இருக்கும்? அவ்வமயம் நான் மீண்டும் என்னுடைய உற்சாகத்தின்கள் இருக்கிறேனோ என்று அவர்கள் பயப்படுவார்கள். புரிகின்றதா? ஆகவே நான் அதை சொல்லும் போது எனக்கு தெரிந்துள்ளபடி நான் சரியானதை செய்ய அதிக உத்தமத்தோடு இருக்க விரும்புகிறேன். அவர் அப்படியா என்னுடன் பேசின பின்னர் அவர் எனக்கு என்னத்தை காட்டினாரோ அதை என்னால் கூற முடியும். அது நல்லதா இருந்தாலும் சரி அல்லது கெட்டதா இருந்தாலும் சரி, நான் அதை சொல்லியாக வேண்டும். சில நேரங்களில் அந்த காரியங்களை எல்லாம் ஜனங்களிடம் சொல்வது அவ்வளவு விரும்பத்தக்கதா இருக்காது. ஆனால் அப்படி இருந்தாலும் அவர்களுக்கு சம்பவிக்க போகும் நல்ல காரியங்களை அவர்களுக்கு சொல்ல நான் எவ்வளவு கடமைப்பட்டுள்ளேனோ, அவ்வளவாக அவர்கள் மேல் வரப்போகிற தீமையான காரியங்களையும் சொல்ல நான் கடமைப்பட்டுள்ளேன். நாம் கர்த்தருடைய சித்தத்தைத்தான் செய்யவே விரும்புகிறோம். சில சமயங்களில் கர்த்தருடைய சித்தமானது நம்முடைய வாஞ்சிகளுக்கு முரணாய் இருக்கின்றது. ஆனால் அப்படி இருந்த போதிலும் கர்த்தருடைய சித்தம் நமக்கு வேண்டுமானால், தீமையான காரியம் நம்மேல் சம்பவிப்பது கர்த்தருடைய சித்தமாய் இருக்குமானால், அதை நாம் அறிந்து கொள்வது அவ்வளவு விலையேற பெற்றதாய் இருக்கிறது. அது நன்மையானதாகவோ அல்லது தீமையானதாகவோ இருந்தாலும் சரி, அது நாம் செய்ய வேண்டிய கர்த்தருடைய சித்தமாய் இருக்கிறது. நாம் அந்த முறையாகத்தான் அதை நோக்குகிறோம் என்று நாம் அறிவேன். ஞாயிறு இரவில் சகோதரர்கள் இங்கே வழக்கமாக ஒரு 20-35 செய்தி இருக்கும் என்று அறிவேன். என்னால் அதை செய்ய முடியுமா அல்லது முடியாதா என்று எனக்கு தெரியவில்லை. ஆகவே என்னால் முடிந்த மேலானதை நான் செய்யவே செய்வேன். இந்த கூட்டத்திற்கு பிறகு ஒரு ஞானஸ்தான ஆராதனை இருக்கிறது என்று நான் நினைக்கிறேன். இன்று காலையில் ஒரு பெரிய கூட்ட ஜனத்திற்கு ஞானஸ்தானம் கொடுத்தார்கள் என்று நான் கேள்விப்பட்டேன். எல்லா நேரங்களிலும் இங்கு தொடர்ந்து ஞானஸ்தானம் இருந்து கொண்டிருக்கிறது. ஒழியக்காரர்கள், மெத்தடிஸ்டுகள், பாப்டிஸ்டுகள், பிரஸ்பிடேரியன்கள், சர்ச் ஆஃப் காட், லூதரன்கள் மற்றும் என்னவா இருந்தாலும் சரி, வந்து கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஞானஸ்தானம் பெற்றுப் போகிறார்கள். நியாயசனத்துக்கு முன்பாக நான் நின்று கொண்டு தேவனுக்கு முன்பாக அதற்கு நான் கணக்கு ஒப்புவிக்க வேண்டியவனாயிருக்கிறேன். என்னுடைய ஜீவியத்தின் எல்லா காரியங்களிலும் நீதியாய் இருக்கிறேன் என்று என்னுடைய சிந்தையில் நான் தெளிவுள்ளவனாய் இருப்பேனால் அப்படித்தான் இருக்கிறேன். நான் இப்பொழுதே எடுத்துக் கொள்ளப்படுதலுக்கு ஆயத்தமாயிருக்கிறேன். ஏனெனில் அதுதான் சுவிசேஷ சத்தியம் என்று நான் அறிவேன். புரிகின்றதா? அதுதான் சத்தியம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அல்லாமல் வேறு எந்த விதத்திலும் ஞானஸ்தானம் கொடுத்ததாக வேதத்தில் எங்கும் ஒரு வசனமும் இல்லை. நீங்கள் உலகமெங்கு போய் எல்லா தேசங்களுக்கும் உபதேசித்து பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால் அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுங்கள் என்பது. இந்த பட்டப்பெயர்களை அப்படியே அவர்கள் மேல் உச்சரியுங்கள் என்றல்ல, ஆனால் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால், அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்பதே ஆகும். வேதத்தில் யாவரும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் தான் ஞானஸ்தானம் பெற்றார்கள் என்றிருக்கிறது. வேதம் சொல்கிறது, எவனாயிலும் எவ்விதத்திலாவது இதனென்று ஒரு வார்த்தையை எடுத்து போட்டாலும் அல்லது அதனோடு ஒரு வார்த்தையை கூட்டினாலும் அவனுக்கு ஐயோ என்று. ஆகவே ஏதோ காரியத்தை வேதத்தோடு கூட்டுவதோ அல்லது வேதத்திலிருந்து எடுத்து போடுவதோ இதல்லாமல் நான் பயப்பட வேண்டியவைகள் எனக்கு போதுமானவைகள் இருக்கின்றன. அது என்னை அநேக நேரங்களில் தொல்லைகளுக்குள் ஆக்கியிருக்கிறது. ஆனால் நான் அங்கேயே நிற்பேன், அவரே என்னுடைய பாதுகாவலாயிருக்கிறார். அநேக நண்பர்களிடமிருந்து நான் பிரிய அது காரணமாக இருந்தது. அது நிமித்தமாக அவர்கள் என்னை விட்டு அகன்று போயினர். ஆனால் இந்த நண்பராகிய கர்த்தராகிய இயேசுவை உடையவனாய் இருக்கும் மட்டில் அப்படி இருக்கும். அவர் வார்த்தையாயிருக்கிறார். வார்த்தையானது எவ்வளவாய் கருடமுருடாய் இருந்தாலும் எவ்வளவு கடினமாய் இருந்தாலும் சரி, அவர் அதே விதமாய் வருகிறார். வீட்டின் எஜமானனையே அவர்கள் பயல் சபூல் என்று அழைத்திருப்பார்களே, ஆனால் அந்த சீசர்களை எவ்வளவு அதிகமாய் அழைப்பார்கள். கர்த்தர் உங்கள் அனைவரோடும் கூட இருந்து இந்த வாரத்தின் ஊடாக உங்களை ஆசீர்வதித்து உங்களுக்கு மேலானது தரும்படியாக விண்ணப்பிப்பதே என்னுடைய ஜபமாயிருக்கிறது. இப்பொழுது நாம் விலையேறு பெற்ற வார்த்தையாய் இருக்கிற இந்த வேதத்தில் இருந்து வாசிக்க போகிறோம். இப்பொழுது மறுபடியும் நினைவில் வையுங்கள், புதன்கிழமை இரவு மத்திய வார ஜப ஆராதனை அல்லது ஏதாவது காரியம் இருக்கின்றதா? திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை இரவில் வீடுகளில் ஜெபக்கூட்டங்கள் இருக்கும், ஜனங்களுக்கு தெரிந்திருக்கும் என்று யோகிக்கிறேன். சகோதரன் ஜூனியர் ஜாக்சன் இந்த கூட்டத்தில் இருக்கின்றாரா? சகோதரன் ஜாக்சன் அவர் இங்கு இருக்கிறாரா? சகோதரன் ஜாக்சன், சரி, இன்னொரு சகோதரன் ஜாக்சன் இங்கு இருக்கிறாரா? சகோதரன் டான் ரடல் அவர் இந்த கட்டிடத்தில் இன்றிரவு இருக்கிறாரா? சகோதரன் டான் அநேக மற்ற சகோதரர்கள் ஆர்கன்சாஸ், லூயானாவில் இருந்து, தேசத்தின் பல பாகங்களில் இருந்தும், சுற்றிலும் இருந்து வந்துள்ளார்கள். சில மூத்த சகோதரர்களும் கூட இருக்கிறார்கள். வலது பக்கமாக சகோதரன் தாமஸ் கீட்டவர்கள் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சில நாட்களில் அவர்களுக்கு வயது 84 ஆக போகிறது. 3-4 வருடங்களுக்கு முன்னர் எழும்ப முடியாமல் பார்சவாகமாக இருந்த அறுவை சிகிச்சை செய்யப்பட்டு புற்றுநோயால் மரித்துக் கொண்டிருந்தார். வைத்தியர்கள் அவர் அப்படியே இருந்து மரிக்கும்படியாய் விட்டுவிட்டார்கள். மொஹாயாவில் உள்ள அவரிடம் போவதற்காக என்னுடைய பழைய காரை பாழாக்க பிரியப்பட்டேன். கர்த்தராகிய இயேசுவானவர் அவரை சொஸ்தப்படுத்தி நல்ல சுகத்தோடு இருக்கும்படி செய்தார். இதோ அவரும் அவருடைய துணைவியும் இன்றிரவையும் இருக்கிறார்கள். உங்களில் அநேகருக்கு அவர்களை தெரியும், ஒரு கால் சிலருக்கு தெரியாமல் இருக்கலாம். நான் பிறப்பதற்கு முன்பிருந்தே சுவிசேஷத்தை பிரசங்கித்துக் கொண்டிருந்த ஒரு மனிதனும் ஸ்திரீயும் இங்கு இருக்கிறார்கள். அதை சற்று சிந்தித்து பாருங்கள். நானே ஒரு வயதான ஆகிவிட்டேன், புரிகின்றதா? இப்பொழுது நான் அவ்வப்போது அவர்களை பார்க்கும் போது எனக்கு தைரியம் உண்டாகும். இங்கே மூலையில் உட்கார்ந்து கொண்டிருக்கும் சகோதரன் பில்டாஜ் அவர்களை நாம் யாவரும் அறிவோம். தேவனுடைய மகத்தான எல்லா ஆசீர்வாதங்களுக்காகவும் நாம் எவ்வளவு நன்றி உள்ளவர்களாக இருக்கின்றோம். உங்களுக்கு தெரியும், கடைசி எக்காலம் துணிக்கும், அப்பொழுது கர்த்தரை சந்திக்கும்படியாக நாம் எல்லாருமாக ஆகாயத்தில் எட்டுக் கொள்ளப்படுவோம் என்று. அது மட்டுமாக இந்த ஆசீர்வாதங்கள் நம்மோடு தொடர்ந்து இருப்பதாக. அதை சற்று சிந்தியுங்கள். காணாமற் போன ஜனங்கள் அவர்கள் இனி உங்களை காணப்போகிறதில்லை, ஆனால் நீங்களோ கூட்டத்தின் மற்றவர்களோடு கூட்டி சேர்க்கப்படுகிறீர்கள். கர்த்தருடைய வருகை மட்டும் உயிரோடு இருக்கிறவர்கள் நித்திரை அடைந்தவர்களை முந்திக் கொள்வதில்லை. இங்கு மரித்தவர்கள் என்றல்ல, நித்திரை அடைந்தவர்கள் என்றுள்ளது. இல்லை, கிறிஸ்தவர்கள் மரிப்பதில்லை, அவர்கள் சிறிது நேரம் இளைப்பாறிக் கொண்டிருக்கிறார்கள், அவ்வளவுதான். ஓ என்ன, தேவைய காலம் துணிக்கும், அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மறித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள், அநேகருக்கு காணப்படுவார்கள். திடீரென்று நீங்கள் பார்க்கும் போது ஒரு சகோதரன் காணப்படும் நேரம். சரி, உங்களுக்கு தெரியும், இனி அதிக நேரம் இல்லை. சில நிமிடங்களில் ஒரு கண்ணிமை பொழுதில் நாம் மறுரூபமாக ஆக்கப்படுவோம். அவர்களோடு கூட பூமியின் மேல் காணப்படாமல் போய் ஆகாயத்தில் கர்த்தரை சந்திக்க எடுத்துக் கொள்ளப்படுவோம். நாம் வேறு வார்த்தைகளில் கண்ட யாவற்றோடும் ரூபகாரப்படுத்தப்பட்ட தெள்ளும் தெளிவான நாம் ஜீவிக்கின்ற காலத்தின் வேலையின் ரூபகாரங்களோடு பார்த்தால் இக்கூட்டம் முடிவதற்கு முன்னரே சம்பவிக்கலாம். அதை சற்று இன்றிரவு சிந்தித்து பாருங்கள். பின்னர் இதை நாம் சிந்தையில் கொண்டவர்களாய் நாம் அவருடைய வார்த்தை அணுகி நாம் எபிரேயரின் புத்தகம் 13 அதிகாரத்துக்கு திருப்புகையில் 10 வசனத்திலிருந்து 14 வசனம் வரை வாசிக்கப் போகிறோம். எபிரேயர்கள் நிருபம் 13 அதிகாரம் 10 வசனம் முதல் 14 வசனம் வரை. இப்பொழுது நான் சொன்னது போன்று நாம் நம்முடைய கொடிக்கு கரத்தை செலுத்தும் போது அது அருமையானது தான். நாம் கொடிவணக்கத்தின் போது நாம் எப்பொழுதும் நின்று கொண்டிருக்கிறோம். மற்ற எல்லா பெரிய சம்பவங்களின் போதும் நாம் மரியாதை அல்லது கனத்தை செலுத்தும்படியாய் நிற்கிறோம். அவர்களது தேசிய கீதத்தை பாடும் போதும் நாம் எழும்பி அசையாமல் நிற்கிறோம். கிறிஸ்தவ யுத்த வீரராய் வார்த்தை வாசிக்கப்படுகிற வேளையிலே நாம் எழும்பி கவனமாய் நிற்போம். வாசிக்கப்படுகின்ற வார்த்தைகளை கூர்ந்து கவனியுங்கள். இதை நான் வாசிக்க விரும்புகின்றதன் காரணம் என்னவென்றால், என்னுடைய வார்த்தைகள் தவறி போகும், ஆனால் அவருடைய வார்த்தையோ தவறி போகாது. ஆகவே அவருடைய வார்த்தையை மட்டும் நான் வாசிக்கும் போது நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். எபிரேயர்கள் நிருபம் 13 அதிகாரம் 10 வசனம் முதல். நமக்கு ஒரு பலிபீடம் உண்டு, அதற்குரியவைகளை புசிக்கிறதற்கு கூடாரத்தில் ஆராதனை செய்கிறவர்களுக்கு அதிகாரம் இல்லை. ஏனென்றால் எந்த மிருகங்களுடைய ரத்தம் பாவங்களின் நிமித்தமாய் பரிசுத்த ஸ்தலத்திற்குள் பிரதான ஆசாரினாலே கொண்டு வரப்படுகிறதோ அந்த மிருகங்களின் உடல்கள் பாளையத்துக்கு புறம்பே சுட்டரிக்கப்படும். அந்தபடியே இயேசுவும் தம்முடைய சொந்த ரத்தத்தினாலே ஜனத்தை பரிசுத்தம் செய்யும்படியாய் நகர வாசலுக்கு புறம்பே பாடுபட்டார். ஆகையால் நாம் அவருடைய நிந்தையை சுமந்து பாளையத்துக்கு புறம்பே அவரிடத்துக்கு புறப்பட்டு போக கடவோம். நிலையான நகரம் நமக்கு இங்கே இல்லை, வரப்போகிறதையே நாடி தேடுகிறோம். தேவனாகிய கர்த்தாவே, இந்த வார்த்தைக்கு பொறுப்பு நீரே. காலங்களின் ஊடாக இதை கொண்டு வந்து இப்பொழுது இதை எங்களிடத்தில் கலப்பில்லாததாக கொண்டு வர செய்த பொறுப்பு உம்முடையதே. அது கலப்பில்லாத சுத்தமான கண்ணிமையான தேவனுடைய வார்த்தையாய் இருக்கிறது. இந்த நிமிஷத்தில் நாங்கள் அதை எங்கள் இதயத்தில் அவ்வளவாய் சந்தோஷிக்கிறோம். இந்த வேத பகுதியை விட்டு இன்றிரவு அதை பொருளாக்கி உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் தேவன் எங்களை அழைக்கின்றதை நாங்கள் புரிந்து கொள்ளும்படியாய் செய்யும். இயேசுவின் நாமத்தில் இதை கேட்கிறோம், ஆமேன்.
My subject for the this
இந்த சாயந்திர வேளையில் நான் பேசப் போகும் என்னுடைய பொருள் பாளையத்திற்கு புறம்பே போகுதல் என்பதாகும். இது மிகவும் சிறியதான ஒரு பொருள், சற்று வினோதமானதும் கூட. ஆனால் உங்களுக்கு தெரியும், தேவனை வழக்கமாக வினோதமான காரியங்களிலே நாம் காணலாம். உலகமானது பழக்க வழக்கமான ஒரு காரியத்தில் அவ்வளவாய் ஈடுபட்டு பழக்கத்துக்கு மாறாததாக எந்த காரியம் காணப்பட்டாலும் அது வினோதமாக இருக்கின்றது. சில நாட்களுக்கு முன்பு இந்த கூடாரத்தில் வினோதமானவன் என்ற செய்தியை நான் பேசினது போன்று, ஒரு வியாபாரிக்கு ஒரு குடியானவன் வினோதமானவனாயிருக்கிறான், ஒரு வியாபாரி ஒரு விவசாயிக்கு வினோதமானவனாயிருக்கிறான், ஒரு கிறிஸ்தவன் அவிசுவாசிக்கு வினோதமானவனாயிருக்கிறான். இது போன்று நீங்கள் யாரோ ஒருவருடைய மூடனாயிருக்கின்றீர்கள். ஆகவே வழக்கத்துக்கு மாறான எதுவுமே வழக்கமானதற்கு ஒரு வினோதமான முட்டாளாக இருக்கிறது. ஆகையினால் தேவனுடைய ஜனங்கள், அவருடைய தீர்க்க தரிசிகள் வார்த்தையிலிருந்து அவருடைய செய்தியை காலத்தின் ஊடாக கொண்டு சென்ற போது அவருடைய செய்தியாளர்கள் தூதர்கள் பொறுமை இருக்கிறவர்களால் முட்டாள என கருதப்பட்டார்கள். யெகோவாவானவன் தான் பிரசங்கித்ததான அவருடைய காலத்தில் அறிவு நிறைந்த உலகத்திற்கு ஒரு முட்டாளாயிருந்தான். சிம்மாசனத்திற்கு மிகவும் நெருக்கமாயிருந்து எகிப்தியரால் கரிமண் உலையிலே வேலை செய்வதில் நினைத்தவர்களின் நிமித்தமாக அதை உதறி தள்ளிய மோசே பார்வோனின் பார்வைக்கு நிச்சயமாய் ஒரு முட்டாளாயிருந்தான். இயேசுவும் கூட ஜனங்களுக்கு ஒரு முட்டாளாயிருந்தார். தேவனுக்காக சேவை செய்தவர்களும் ஜீவித்த யாவரும் முட்டாள்களாக கருதப்பட்டனர். அவர்கள் யாவரும் அவர்களுக்கு இருந்த பாளையங்களுக்கு புறம்பாய் போக வேண்டியதாயிருந்தது. ஜனங்கள் இயேசுவண்டி வருகிறதில்லை என்பதை அதிகம் அதிகமாக நான் விசுவாசிக்கும்படியாக செய்கிறேன். என்னால் முடிந்த எல்லா விதத்திலும் உதவி செய்யும்படியாகவும் எப்படி செய்ய வேண்டும் என்று நான் அறிந்திருந்த விதமாய் மிக தெளிவாய் காரியங்களை எடுத்துக் கூறவும் நான் இங்கே இருக்கிறேன். உங்களுக்கு மனம் இருந்தால் என்னோடு கூட பாடுபடுங்கள். நான் தேசத்தின் ஊடாக நோக்கி பார்த்து பிரசங்கித்து ஜனங்களை கவனிக்கும் போது ஜனங்கள் கிறிஸ்துவனை வருகிறதில்லை என்று முழு நிச்சயமாய் நம்புகிறேன். எதிராளியானவன் இந்த தடைகளை தூக்கி எறிகிறான் என்று நான் நம்புகிறேன். ஏனென்றால் நான் இதை நம்புவதற்கு காரணம் என்னவெனில், அவர்கள் சுட்டி காட்டுகின்ற பொருள் அவர் அல்ல. அவர்கள் ஒன்று ஒரு கோட்பாட்டை அல்லது ஒரு கொள்கையை அல்லது ஒரு கும்பலை அல்லது ஒரு அனுபவத்தை அல்லது ஒரு உணர்ச்சியை அல்லது ஏதோ ஒரு காரியத்தை வார்த்தையாகிய இயேசுவுக்கு பதிலாக சுட்டி காட்டுகிறார்கள். அதன் காரணமாகத்தான் ஜனங்கள் நித்தியமான சேருமிடத்தை ஏதோ கோட்பாட்டின் மீதோ அல்லது ஏதோ உணர்ச்சி வசமாகுதலின் மீதோ வைத்திருக்கிறார்கள். உதாரணமாக, நான் ஆவியில் நடனமாறினேன் அல்லது நான் அந்நிய பாஷைகளில் பேசினேன் அல்லது அக்னி எனக்குள்ளாக ஓடினது போன்ற உணர்வை உணர்ந்தேன் என்பதை போன்று சிலர் கூறுவார்கள். இப்படிப்பட்ட காரியங்களை எல்லாம் பிசாசினால் போலியாக செய்ய முடியும் என்று உங்களுக்கு தெரியும். அங்கே ஒரே ஒரு காரியம் இருக்கின்றது, அதை அவனால் போலியாக செய்ய முடியாது. அது வேறொன்றுமல்ல, அது வார்த்தையே. அவனுக்கும் இயேசுவுக்கும் நடந்த விவாதத்திலே ஒவ்வொரு முறையிலும் இயேசுவானவர் என்று எழுதியிருக்கிறது என்று எழுதியிருக்கிறது என்ற வார்த்தையை கூறித்தான் அவனை தோற்கடித்தார். நான் நினைக்கிறேன், இந்நாட்களில் ஜனங்கள் இயேசுவிடத்திற்கு வராததற்கு காரணம் என்னவென்றால், அவர்களில் அநேகருக்கு ஒரு ஸ்தாபனம் தான் சுட்டி காட்டப்படுகின்றது. நீங்கள் வந்து எங்கள் சபையை சேர்ந்து கொள்ளுங்கள், அல்லது எங்களுடைய உபதேச புத்தகங்களை வாசியுங்கள், அல்லது எங்கள் கொள்கைகளை விசுவாசியுங்கள், அல்லது ஏதோ விதமான ஒரு ஒழுங்கை பின்பற்றுங்கள் என்றெல்லாம் கூறுகின்றனர். தவறான வழியிலே அவர்களுக்கு சுட்டி காட்டப்படுகிறது. அவர்களுடைய செய்கைகளும் கிறிஸ்து இல்லாமல் இருக்கின்ற அவர்களுடைய ஜீவியமும் அவர்களுடைய சொந்த ஜீவியத்தில் நிரூபிக்கப்பட்டு அவர்களுடைய காரியங்களாலேயே ரூபகாரப்படுத்தப்படுகிறது. ஒரு காரணமாக, ஒருவருடைய உணர்வுகளை நான் புண்படுத்த விரும்பவில்லை. ஆனால் முன்னும் பின்னுமாக இந்த தேசத்தின் ஊடாக பார்க்கும் போது ஸ்திரீகள் தலைமையினை கத்தரித்துக் கொள்கிறதை நான் கண்டித்திருக்கிறேன். அது வேதத்தின்படியாயிருக்கின்றது. ஸ்திரீகள் அரைக்கால் சட்டை அணிவதை நான் கண்டித்திருக்கிறேன். வர்ணம் தீட்டிக் கொள்ளுதலை கண்டித்திருக்கிறேன். ஆனால் ஒவ்வொரு வருஷமும் அது மோசமாகிக் கொண்டேதான் போகிறது. அது எதை காட்டுகிறது என்றால், அங்கு வேறு ஏதோ ஒரு விரல் வேறு எதையோ சுட்டி காட்டுகிறது என்பதைத்தான். அவர்கள் நேராக கிறிஸ்துவிடமாய் போகிறதில்லை. நாங்கள் ஒரு சபையை சார்ந்தவர்கள், எங்கள் சபையில் இனிவிதமாக விசுவாசிப்பதில்லை என்று அவர்கள் சொல்கிறார்கள். எங்கள் சபை விசுவாசிக்கிறதில்லை என்பதில் எந்தவித வித்தியாசமும் உண்டு பண்ணுகிறதில்லை. தேவன் அது தவறானது என்று கூறுகின்றார். அவர்கள் அப்படி நேராக கிறிஸ்துவிடமாய் போனாலும் கூட இவர்கள் அவர்களை தடுத்து நிறுத்தி விடுவார்கள். அது மட்டுமல்லாமல் மனிதன் அவருடைய ஸ்தானத்தை எடுத்துக்கொண்டு அவன் கிறிஸ்துவினுடைய செல்வானேயானால் அதற்கு எதிராக இருப்பான். புருஷர்கள் அவர்களுடைய பெண்கள் அந்த விதமாய் நடந்து கொள்ள அனுமதிக்க கூடாது. அசலான ஒரு மனிதன் தன் மனைவி அந்த விதமாய் நடந்து கொள்ள விரும்ப மாட்டான். அந்த ஒரு நாள் இந்த பட்டணத்தில் உள்ள ஒரு வாலிபன் இரண்டு வாலிப பிள்ளைகளை கொண்டிருக்க கூடும். அவர்கள் ஏறிய ஒரு பெட்ரோல் பங்கில் இருந்தனர். ஜெபர்சன் வில்லில் இருப்பவர்கள் அதை தினசரி பத்திரிகையில் கண்டிருப்பீர்கள். இந்த வாலிப பெண் தன் மீது சரியான ஆடை ஒன்றும் இல்லாமல் அந்த பெட்ரோல் பங்கிற்குள் ஓடினால் அங்கே உட்கார்ந்து கொண்டிருந்த அந்த இரண்டு வாலிப பையன்களும் அதை குறித்து ஏதோ சொன்னார்கள். அங்கே வேலையில் இருந்த வாலிபன் அந்த இரண்டு பையன்களை கொள்ளும் அளவிற்கு போய்விட்டான். அதற்காக கைது செய்து நீதிமன்றத்தில் வைக்கப்பட்டிருக்கிறார்கள். நீதிபதி அவனை பார்த்து, அவள் ஏன் அவிதம் உடுத்தி இருந்தாள் என்றார். அதற்கு அவன் கொடுத்த பதில், அவள் அழகா இருக்கின்றாள் என்று நினைக்கின்றேன் என்றார். இப்பொழுது அந்த மனிதனிடத்தில் அங்கே ஏதோ தவறு இருக்கிறது. அவன் பாவியா இருந்தாலும் எனக்கு அக்கறை இல்லை, அவனிடத்தில் ஏதோ தவறு இருக்கிறது. அந்த ஸ்திரீயின் மேல் அவனுக்குள்ள அன்பு அசலானது அல்ல. ஏனென்றால் அவளை அந்த விதமான நிலைமைக்கு அனுமதித்து இருப்பது. அங்கே ஏதோ தவறு இருக்கிறது. சரியானது எதுவென்றும் தவறானது எதுவென்றும் கணிக்கக்கூடிய உணர்வுக்கு மனிதன் வந்துவிட்டானா? இப்பொழுது வந்துள்ள புது நீச்சல் உடையை நீங்கள் பார்த்தீர்களா? 33 வருடங்களுக்கு முன்னர் ஸ்திரீகள் முடிவிலே அத்தி இலைக்கு வருவார்கள் என்று நான் முன்னுரைத்தது உங்களுக்கு தெரியுமா? உள்ளே இருப்பது காணத்தக்கதான மெல்லிய ஆடைகள், அத்தி இலை ஆடைகள் அவர்களுக்கு இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை ஒருபோதும் தவறி போகாது. பாருங்கள், கடைசி காலத்துக்கு முன்னர் அது சம்பவிக்க வேண்டியதாயிருக்கிறது. மீண்டுமாய் அத்தி இலைக்கு வருவது. நான் லைஃப் புத்தக பிரசுரத்தில் அதை வாசித்தேன். 33 வருடங்களுக்கு முன்னர் ஸ்திரீகள் விழுந்து போவதற்கு முன்னர் நான் அதை கூறினேன். இந்த நாட்களில் அதை அவர்கள் எப்படி செய்வார்கள் என்று அன்று சொன்னேன். இதோ அவர்கள் அப்படியே இருக்கின்றனர். அவர்கள் எந்த விதமாய் உடுத்திக் கொள்வார்கள் என்றும் இந்த தேசத்தில் ஸ்திரீகளின் நெறிமுறைகள் கேடாகும் என்றும் சொன்னேன். உலகத்தில் உள்ள எல்லா நாடுகளை காட்டிலும் அமெரிக்கா மட்டமானதாக இருக்கும். இருப்பதிலேயே அசுசியான ஒரு கூட்டம். அது புள்ளி விவரங்களின் படியாயிருக்கிறது. இந்த தேசத்தில் நடக்கின்ற விவாகங்களும் விவாக ரத்துக்களும் மற்ற தேசங்களை காட்டிலும் அதிகமாக இருக்கின்றது. நாம் வழக்கமாக பிரான்சு தேசத்தில் இருந்து ஆபாசங்களையும் அசுத்தங்களையும் கற்றுக்கொள்வது வழக்கம். இப்பொழுதோ அவர்கள் நம்மிடம் இருந்து கற்றுக் கொள்கிறார்கள். நாம் அவர்களுடைய எல்லையையும் கடந்து விட்டோம். ஜனங்கள் கிறிஸ்துவண்டை ஏன் வராமல் இருக்கிறார்கள் என்பதற்கு ஏதோ காரணம் உண்டு என்று நான் அறிவேன். அப்படி இருக்குமானால் அவர்கள் அவிதமாய் நடந்து கொள்ள மாட்டார்கள். இயேசுவும் தம்முடைய சொந்த ரத்தத்தினாலே ஜனங்களை பரிசுத்தம் செய்யும்படியாக நகர வாசலுக்கு புறம்பே பாடுபட்டார். பரிசுத்தமாகுதல் என்ற ஆங்கில வார்த்தை ஒரு கிரேக்க வார்த்தையிலிருந்து வந்தது. அதனுடைய அர்த்தம் சுத்தப்படுத்தப்பட்டு சேவைக்காக தழித்து வைக்கப்படுகிறது என்பதாகும். தேவன் அவருடைய ஜனத்தை இயேசுவின் ரத்தத்தை கொண்டு சுத்தப்படுத்தும் போது அவர் உலகத்தின் அசுத்தத்தில் இருந்து அவர்களை சுத்தப்படுத்தி அவர்களை சேவைக்காக தனித்து வைக்கிறார். அந்தபடியே இயேசுவும் தம்முடைய சொந்த ரத்தத்தினாலே ஜனத்தை பரிசுத்தம் செய்யும்படியாக நகர வாசலுக்கு புறம்பே பாடுபட்டார். முழு சுவிசேஷ ஜனங்களுக்கும் கூட அவர்கள் விட்டு வெளிவந்ததான சேற்றுக்குள் நேராக திரும்பி போய்விட்டார்கள். 40 or 50 வருடங்களுக்கு முன்பாக பெந்தேகோஸ்து சபையானது எப்படி இருந்தது? அவர்கள் விட்டு வெளியே வந்ததான சபைகளையும் ஸ்தாபனங்களையும் பார்த்து சபித்தார்கள், கேவலமாய் பேசினார்கள். அவர்கள் என்ன செய்தார்கள்? நாய் தான் கக்கினதற்கே திரும்பினது போன்றும் பந்தி தன் சேற்றுக்கு திரும்பினது போன்றும் அவர்கள் எது நின்று வெட்டி வெளியே எடுக்கப்பட்டார்களோ அதனிடத்துக்கே திரும்பி போய்விட்டார்கள். இப்பொழுது அவர்களுடைய அசுத்தம் மற்றவர்களை போன்று ஆகிவிட்டது. இன்று காலையில் நான் சொன்னது போன்று அது வேறு ஏதோ காரியமாயிருந்தது. மத்தேயு 17:4-8 பேதுரு சொன்ன ஜனங்களைப் போல் இருக்கிறது. அதில் அவர் சொல்கிறார், இங்கே இருக்கிறது நல்லது, 3 கூடாரங்களை இங்கே போடுவோம் என்று. ஆனால் ஆவியானவரோ அவர்களை அப்படி செய்யாதபடி தடை செய்தார். இவர் என்னுடைய நேசகுமாரன், இவருக்கு செவி கொடுங்கள் என்றது. அவர் வார்த்தையாயிருக்கிறார். அவரைத்தான், வார்த்தையாகி அவரைத்தான் நாம் நோக்கி பார்க்க வேண்டுமே ஒழிய நம்முடைய உற்சாகத்தை அல்ல, அல்லது வேற ஏதோ காரியத்தை அல்ல. அவர் என்னுடைய வார்த்தையாய் இருக்கிறார், அவருக்கு செவி கொடுங்கள். இந்த சத்தமானது அவர்களோடு பேசின பிறகு அவர்கள் எதை கண்டார்கள்? மோசேயும் எலியாவும் கூட அங்கே இல்லாமல் போனார்கள். அங்கே அவர்கள் ஒரு கொள்கையையும் காணவில்லை. இயேசுவை தவிர எதையும் அவர்கள் காணவில்லை. அவர் வார்த்தையாயிருக்கிறார், அவர்கள் கண்டதெல்லாம் அவ்வளவேதான். இப்பொழுது பாளையத்துக்கு புறம்பே போவோம். இந்த மகத்தான சம்பவம் நிகழ்ந்த ஸ்தலம் மரபு மலையின் மேல் நிகழ்ந்தது. அதுவே அவர்களுடைய பாளையம் என்று கண்டறிந்தோம். பின்பாக அதை குறிப்பிடும் போது அந்த பரிசுத்த மலை என்கிறார் பேதுரு. அங்கே அவர் அவர்களை சந்தித்தார். அந்த மலை பரிசுத்தமானது என்ற அர்த்தத்தில் அப்போஸ்தலர்கள் கூறவே இல்லை. நான் நம்புகிறேன் அவர்கள் சொன்னதின் அர்த்தமானது ஒரு பரிசுத்த தேவன் அந்த மலையின் மேல் இருந்தார் என்பதே ஆகும். அது பரிசுத்த சபை அல்ல, அது பரிசுத்த ஜனங்கள் அல்ல, அது ஜனங்களுக்குள்ளாக இருக்கும் பரிசுத்த ஆவியே ஆகும். அந்த பரிசுத்த ஆவியானவர் தாம் பரிசுத்தமாயிருக்கிறார். அவரே உன்னுடைய நடத்துகிறவரும் உன்னுடைய தலைவருமாயிருக்கிறார். மறுரூப மலையின் மேல் இந்த பாளையத்தில் அவர்கள் கேட்கும்படியாய் கட்டளையிடப்பட்டிருந்த போது அந்த கட்டளையின்படியாய் அவர்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் வார்த்தையை செவியால் கேட்க வேண்டும் என்பதே. அவர்கள் கண்ட ஒரே ஒரு காரியம் ஒரு கோட்பாடு அல்ல. அவர்கள் இயேசுவை தவிர வேறொன்றையும் காணவில்லை. அவரே மாம்சமான வார்த்தையானவர். ஏதேன் தோட்டத்தில் இருந்த அதே பாளையத்திற்கு அது எவ்வளவு அழகாயிருந்திருக்கும். தேவன் தம்முடைய சபையை அவருடைய ஜனத்தை ஏதேன் தோட்டத்திலே அரணிப்பாய் வைத்த போது அவர்கள் பாதுகாவலாய் தங்கியிருக்க அவர்களுக்கு ஒரே ஒரு சுவர் தான் இருந்தது. அந்த சுவர் வார்த்தையாயிருந்தது. அவர்களுக்கு ஒரு கேடயமும் ஒரே ஆயுதமும் ஒரே காரியமும் இருந்தது. ஏனென்றால் பிசாசை ஜெயிக்கக்கூடியது என்னவென்று தேவன் அறிந்திருந்தார். அது அந்த சுவர் தான் வார்த்தை. இயேசுவானவரும் அதே காரியத்தை செய்தார். அது வார்த்தையா இருந்தது, அது எழுதப்பட்டிருந்தது. சாத்தான் அதை அப்படியே எடுத்து சொல்லவில்லை. சாத்தான் அதன் மேல் பூசினான். இயேசு அவனுக்கு சொன்னார், இப்படியும் எழுதி இருக்கிறதே என்று. இப்பொழுது நாம் அந்த வார்த்தையோடு கூட இருக்க வேண்டும். இந்த பாளையத்தில் இங்கே பேதுரு, யாக்கோபு, யோவானும், இயேசு, மோசே, எலியாவும் இருந்தார்கள். அவர்களுடைய பாளையத்திலே அவர்கள் பரமசேனையின் நிழலை அல்லது அக்கினி ஸ்தம்பம் அங்கே மேகத்தில் தொங்கிக் கொண்டிருக்கிறதை அவர்கள் கண்டார்கள். அது இயேசுவை மறுரூபப்படுத்தினது. அவர்கள் ஒரு சாபனத்தை உண்டாக்க ஆயத்தமாக இருந்த போது ஒன்றை நியாயப்பிரமாணத்திற்காகவும் ஒன்றை தீர்க்கதரிசிகளுக்காகவும் இப்படியாய் உண்டாக்கும்படியாய் இருந்த போது சத்தமானது, இவர் என்னுடைய நேசகுமாரன், அவருக்கு செவி கொடுங்கள் என்று சொன்னது. பின்னர் அங்கே அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட கட்டளையானது வார்த்தையோடு தரித்திருங்கள் என்று ஏதேனிலே சொல்லப்பட்டிருந்தது போன்று உள்ளது. அது அவருடைய ஜனங்களுக்கான அவருடைய பாளையமாயிருக்கிறது. ஜனங்கள் பாளையத்துக்கு புறம்பே போகின்ற ஒரு நாளை போன்று இன்றைக்கு காணப்படுகின்றது. எல்லா காரியங்களிலும் அவர்கள் புறம்பே போகிறார்கள். ஜெட் விமானங்கள் பறக்கும் போது சத்தத்தை உண்டாக்குகிறது. நாம் அதை சுற்றிலுமாய் கேட்கிறோம். அந்த சத்தமான ஜன்னல்களை அசைக்கிறது என்று சமீப காலத்தில் சொல்லப்பட்டது உங்களுக்கு தெரியும். அந்த விமானமானது அவ்வளவு வேகமாக போவதனால் அது அதனுடைய ஒலியையே தாண்டி விடுகிறது. அது சத்த தடை என்று அழைக்கப்படுகிறது. அது தன்னுடைய ஒலியின் எல்லையே கடந்து போவதனால் அது தான் செய்யக்கூடியதற்கு மிதமிஞ்சி போகிறது. அதற்குள்ளாக நமக்கு ஒரு பாடம் இருக்கின்றது என்று நான் நினைக்கிறேன். நம்முடைய சொந்த ஒலியானது நம்முடைய எல்லையே கடந்து தேவனுடைய வார்த்தைக்குள்ளாக போகும் போது, அப்படி இருக்கும் போது மனிதனுடைய பாளையத்திற்கு புறம்பே போக ஆயத்தமாய் இருக்கின்ற ஒரு மனிதனோடு தேவன் செய்யக்கூடிய காரியங்கள் அளவில்லாததாய் போகின்றது. இப்பொழுது நாம் அதை காண்கிறோம். அதாவது பாளையத்திற்கு புறம்பே போகுதல், இதற்கும் புறம்பே போகுதல் என்பதை காண்கிறோம். விவாதத்தின் பாளையத்துக்கு புறம்பாய் தன் ஜனங்களை சாத்தான் கொண்டு போவதையும் கூட நான் காண்கிறேன். பொது அறிவின் பாளையத்துக்கு புறம்பே கொண்டு செல்கிறான் சாத்தான். வேறு வழியாய் அவருடைய ஜனங்களை பாளையத்துக்கு புறம்பே கொண்டு போகிறான். தேவன் இந்த வேறு வழியாய் அவருடைய ஜனங்களை பாளையத்துக்கு புறம்பே கொண்டு போகின்றார். பொதுவான ஒழுங்கின் பாளையத்திற்கு புறம்பாய் சாத்தான் அவர்களை கொண்டு போய்விட்டான். நெறிமுறைகள் என்ற ஒழுங்கில் இன்றைக்கு அவர்கள் நடந்து கொள்ளுகிறதும் செய்கிறதும் ஜீவிக்கிறதுமான காரியங்களை நல்ல முறைதான் என்று நினைத்துக் கொண்டிருக்கும் ஸ்தானத்துக்கு கொண்டு வந்து விட்டான். எப்படி ஒரு மனிதன் தன்னுடைய மனைவி அந்த விதமாய் ஆடை அணியவும் அந்த நிலையில் அங்கே வரவும் அனுமதித்து அவளை பார்த்து குறைவாய் பேசினவனை கன்னத்தில் அறைவது என்பது என்னுடைய சிந்தனைக்கு அப்பாற்பட்டதாயிருக்கிறது. அது பொது அறிவிற்கு அப்பாற்பட்டதாயிருக்கிறது. அதை காட்டிலும் மேலாய் அவன் அறிந்திருக்க வேண்டும். பொதுவான ஒழுங்குக்கு அப்பாற்பட்டதாயிருக்கிறது. அது முற்று பெறும் இடம் எது? என்னுடைய வயதில் இருக்கும் சில ஆண்களையும் பெண்களையும் நான் இந்த கேள்வியை கேட்கப் போகிறேன். அரைக்கால் சட்டை அல்லது பிக்கினிஸ் என்று அழைக்கப்படுகின்ற என்னவோ ஒரு பெயர், அதை என்னுடைய தாயாரோ அல்லது உங்களுடைய தாயாரோ அணிந்து கொண்டு ஒரு 50 வருடங்களுக்கு முன்பாக வீதியில் நடந்து போயிருந்தால் அதை நீங்கள் என்னவென்று சொல்வீர்கள்? சட்டப்படியாக உடனடியாக அவர்களை கைது செய்யப்பட்டு அவர்களை பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில் சேர்த்திருப்பார்கள். தன்னுடைய மேலாடையை அணியாமல் வீட்டை விட்டு கிளம்பி வந்த ஒரு ஸ்திரீ என்று அவளை கருதி அவளை பைத்தியக்கார ஆஸ்பத்திரி இருக்க வேண்டியவள் என்று சேர்த்திருப்பார்கள். ஏனென்றால் சிந்தையிலே அவளுக்கு ஏதோ கோளாறு ஆகியிருக்கும் என்று. அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை அப்பொழுது செய்வது சித்த கோளாறுனால் இருக்குமானால் அந்த சித்த கோளாறுக்கு ஒரு அடையாளமாக இருக்கிறது. அது இன்னமும் சித்த கோளாறாய்த்தான் இருக்கிறது. புரிகின்றதா? விவாதத்துக்கு புறம்பாய் அப்பார் போகுதல் அசுத்தமாயிருக்கிறது. ஒரு மனிதன் புகைப்பிடிக்கும் போது ஆயிரக்கணக்கானவர்கள் புகைப்பிடிப்பதனால் மரித்து போகிறார் என்று வைத்தியர்கள் அவனுக்கு நிரூபித்தும் அவன் இன்னமும் புகைப்பிடிக்கிறான் என்றால் அந்த மனிதனுடைய சிந்தையிலே ஏதோ காரியம் கோளாறாய் இருக்கிறது என்பதைத்தான் அது காட்டுகிறது. ஒரு மனிதனுக்கு மூளை அதிர்ச்சி ஏற்படும் போது அவனால் தான் செய்கிற காரியம் என்னவென்று யோசித்து அறிய முடியாது. தேசத்தில் இருக்கின்ற வைத்தியர்கள் யாவரிடத்திலும் அலைந்து அவனுக்கு என்ன கோளாறு என்று கண்டறியும்படி அவன் அலைந்து திரிவான். அப்படி அல்லாமல் அவன் சாராய கடையில் நின்று கொண்டு அல்லது காரிலேயே உட்கார்ந்து கொண்டு அவனுடைய சிந்தை கலங்கி போகும் அளவிற்கு குடித்து அப்படிப்பட்ட நிலைக்குள் தன்னை கொண்டு போகும்படி தன்னுடைய பணத்தை செலவழித்தால், அவனால் மது அருந்தாமல் இருக்கக்கூடியவனாய் இருந்தால் அப்பொழுது அவன் தனக்கு கிடைக்கும் ஒவ்வொரு காசையும் வைத்தியரிடம் கொடுத்து அவனுக்கு என்ன கோளாறு என்று கண்டுபிடிக்க முயற்சிப்பான். அது ஒன்றும் அர்த்தமாகவில்லை. ஒரு சிறிய பருந்து குஞ்சி பட்டணத்தின் மேல் பறந்து போகும் பட்சத்தில் நான் போய் என்னுடைய துப்பாக்கியை கொண்டு வந்து என் வீட்டிற்கு பின்பக்கமாக போய் அந்த பருந்து குஞ்சை சுட்டு தள்ளுவேனானால் 10 நிமிடங்களுக்குள் என்னை சிறையில் அடைப்பார்கள். ஒழுங்கு தவறு நடத்தைக்காகவும் பட்டணத்திற்குள் துப்பாக்கியை பிரயோகப்படுத்துவதற்காகவும் ஜனங்களின் உயிருக்கு ஆபத்தை கொண்டு வந்தபடியினாலும் பருந்து பார்த்து துப்பாக்கியால் சுட்டமைக்காகவும் என்னை கைது செய்திருப்பார்கள். யாரையாவது நீ கொண்டிருக்கலாம் என்று அவர்கள் சொல்லுவார்கள். அவனை பட்டணத்தை விட்டு வெளியே தள்ள வேண்டும் என்பார்கள். அந்த விதமாய் செய்துவிட்டு ஒரு மனிதன் நன்றாய் குடித்துவிட்டு காரில் உட்கார்ந்து காரை ஓட்டினால் ஒரு குடும்பத்தையே அழித்துவிடக்கூடும். அவனுக்கு போதுமான அளவிற்கு சாராயம் இருக்கிறார்கள். அந்த நிலையில் அவன் பிடிபட்டால் அவனுக்கு $5 செலவாகிறது. முன்கூட்டியே திட்டமிடப்பட்ட கொலைக்காரன். உலகத்துக்கு என்ன நேர்ந்து விட்டது? ஏதோ காரியம் எங்கோ தவறாயிருக்கிறது. இப்பொழுது பாளையத்துக்கு புறம்பே போகுதல், ஒழுங்குக்கு புறம்பே, விவாதத்துக்கு புறம்பே போகுதல். இன்றைய அமெரிக்க அரசியல்வாதிகளை பாருங்கள். பள்ளிக்கூடங்களில் வேறும் வாசிப்பதை குறித்து இன்றைக்கு ஒன்றுமே சொல்லுகிறதில்லை. அவர்கள் பயப்படுகிறார்கள். காற்று எந்த பக்கமாக அடிக்கிறது என்று அவர்கள் அறியாதிருக்கிறார்கள். அவர்கள் தங்கள் ஓட்டை இழந்து விடுவார்களா அல்லது இழக்க மாட்டார்களா என்று அவர்கள் அறியாதிருக்கிறார்கள். நமக்கு இன்னொரு ஆபிரகாம் லிங்கன் தேவையாயிருக்கிறது. நமக்கு இன்னொரு ஜான் குயின்சி ஆடம் தேவையாயிருக்கிறது. காற்று எந்த பக்கம் அடித்தாலும் சரி, அவர்களுடைய உண்மையான உணர்வுகளை நின்று சொல்லக்கூடிய யாராவது ஒருவர் நமக்கு தேவையாயிருக்கிறது. இன்றைக்கு ஒரு ஸ்திராபன பிரசங்கியாருக்கு அவருக்கு வார்த்தையை சத்தியத்தை எடுத்து காட்டின போதிலும் அவனுக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை. தன்னுடைய அன்றாட ஆகாரத்தை இழந்து விடுவேனோ என்று பயப்படுகின்றார். அவர்களுடைய உணர்வுகளை எழுப்பி நின்று சொல்லக்கூடிய சுவிசேஷத்தில் உறுதியான ஆண்களும் பெண்களும் நமக்கு தேவையாயிருக்கிறது. தவறானது என்னவென்றும் சரியானது என்னவென்றும் தேவனுடைய வார்த்தை சரியானதா அல்லது ஸ்தாபனங்கள் சரியானதா என்று சுட்டி காட்டக்கூடியவர்கள் நமக்கு தேவையாயிருக்கிறது. இயேசுவானவர் சொன்னார், எல்லா மனிதனுடைய வார்த்தையும் பொய்யும் என்னோட வார்த்தை சத்தியமுமாயிருக்கிறது. வானமும் பூமியும் ஒளிந்து போகுமானால் என்னோட வார்த்தைகளோ ஒருபோதும் ஒளிந்து போகாது என்றார். ஆகவே பாருங்கள், அவர்கள் அவர்களுடைய பதிலை பெற தேவனுடைய வார்த்தையின் பாளையத்திற்கு புறம்பாக போகிறார்கள். தேவனுடைய வார்த்தையின் பாளையத்திலிருந்து அவர்களை நம்ப செய்து வெளியேற்றியது என்ன? ஏதேன் தோட்டத்திலே அவன் ஏவாளத்தில் செய்தது போன்றே சாத்தான் இன்றைக்கு அதே காரியத்தை செய்திருக்கிறான். சரியா? நாம் அதை கண்டறிந்தோம். ஜனங்களை நம்பும்படியாய் செய்து பாளையத்துக்கு புறம்பாக அவர்களுடைய கொள்கைகளுக்கும் கோட்பாடுகளுக்குமாய் அவர்களுடைய கொள்கைகளின் கோட்பாடுகளின் பாளையத்துக்கும் கொண்டு போகிறார்கள். அவர்களுக்கும் கூட ஒரு பாளையம் இருக்கின்றது. அது அவர்களை அவருடைய பாளையத்துக்குள்ளாக கொண்டு போகிறது. அவனுடைய பாளையமானது கல்வி, வேத சாஸ்திரம், கிரியைகள், கல்வி பாடங்கள், கல்வித்திறன், தோற்றம் தேவனுடைய வார்த்தையினுடைய பாளையத்துக்கு முரணான எல்லா காரியங்களையும் கொண்டதாயிருக்கிறது. தேவன் அவருடைய ஜனங்களுக்கு ஒரு பாளையத்தை வைத்திருக்கிறார். ஸ்தாபனங்களுக்கு அவருடைய சொந்த பாளையம் இருக்கின்றது. 3000 ஆண்டுகளுக்கு முன்னர் ஒரு மனிதன் தேவனை எந்த இடத்திலும் சந்திக்கக்கூடியவனாயிருந்தான். தேவனை சந்திப்பு என்பது மனிதனுக்கு ஒரு பொதுவான காரியமாயிருந்தது. ஆனால் இன்றைக்கு ஏன் அவர்களால் அவரை சந்திக்க முடியவில்லை? 3000 ஆண்டுகளுக்கு முன்னர் இருந்த ஜனங்களை காட்டிலும் இன்றைக்கு ஆயிரக்கணக்கான லட்சங்கள் ஜனங்கள் அதிகமாக இருக்கிறார்கள். அப்படி இருந்தும் தேவன் என்பது ஏதோ ஒரு பழங்கால கதையை பேசுவது போல், பழங்கால சரித்திரம் போல் இருக்கிறது. அநேக ஆண்டுகளுக்கு முன்னர் அவர்கள் செய்தது போன்று அவர்கள் தேவனை தனிமையில் சந்திப்பது கிடையாது. நான் சொன்னது போன்று 3000 ஆண்டுகளுக்கு முன்னர் அவர்கள் அப்படி செய்தனர். அவர்கள் அப்படி செய்வதில்லை. தேவனை சந்திப்பது ஒரு பொதுவான காரியம் அல்ல. ஒரு மனிதன் தேவனை குறித்து பேசுவானேயானால் அவனை பைத்தியக்காரன் என்று கருதுகிறார்கள். ஏதோ மரியை இழந்தவன் என்று கருதுகிறார்கள். அது அவர்களுக்கு ஏதோ பழக்கமில்லாத காரியமாயிருக்கிறது. ஆபிரகாமின் காரியத்தில், அவனுடைய பாளையத்தில் ஏன் ஆபிரகாம் தேவனை சந்திப்பது என்பது ஒரு அன்றாட காரியமாயிருந்தது. அவன் அவரோடு பேசினான். அது மட்டுமல்லாமல் குடியிருக்கும்படியாய் அவர்கள் கேராருக்கு சென்ற போது ஒரு பெலிஸ்தியனாகிய அபிமெலேக்கின் பாளையத்தில் அங்கே தேவன் இருந்தார் என்று நாம் கண்டறிந்தோம். அது ஒரு சாதாரண காரியமாயிருந்தது. அவருடைய பிரசன்னத்தின் பாளையத்திலே அவர்கள் ஜீவித்தார்கள். இன்றைக்கோ அவர்கள் தங்களுடைய சொந்த பாளையத்திலே ஜீவிக்கிறார்கள். தேவனுடைய பாளையத்திலே அவர்களுக்கு செய்வதற்கு எந்த விதமான வேலையும் இல்லை. அதனோடு ஏதும் செய்ய அவர்களுக்கு விருப்பம் இல்லை. ஏனென்றால் உலகத்துக்கு அது பைத்தியமாயிருக்கிறது. அவர்களுக்கு அது பைத்தியக்காரத்தனமாயிருக்கிறது. ஆனால் நினைவிருக்கட்டும், ஜனங்களுக்காக தேவன் தம்முடைய முதலாவது பாளையத்தை ஆயத்தப்படுத்தின போது அவர்களை அவருடைய வார்த்தையை கொண்டு அவர் அரணிப்பாய் அளித்தார். அவர் எப்பொழுதும் அதை செய்கிறார். ஆனால் இன்றைக்கோ அவர்களுடைய பாளையங்களில் அவர் அதை செய்கிறதில்லை. அக்காரணத்தினால் தான் நீங்கள் அவரை குறித்து அதிகமாக கேள்விப்படுவது கிடையாது. இப்பொழுது நான் விசுவாசிக்கிறேன், வனாந்திரத்தில் அவர் மோசேயை எப்படி சந்தித்தார்? வனாந்திரத்துக்கு பின்புறமாய் மோசே தன்னுடைய மாமனாருடைய ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்தானே, அங்கே மோசேக்கு ஒரு பாளையம் இருந்தது. ஒரு நாள் இந்த வயதான 80 வயதுள்ள ஆடு வளர்ப்பவனாகிய மோசே பற்றி எரிகிற புதரிலே ஒரு அக்னி சம்பத்தை கண்டான். அவன் தேவனை சந்தித்தான். தேவனிடத்திலிருந்து விலகி ஓடின ஒரு மனிதன். சில சமயங்களில் தேவனை சந்திப்பது என்பது உங்களை வழக்கத்துக்கு மாறான காரியங்களை செய்ய வைக்கும். மோசே அடுத்த நாளில் வழக்கத்துக்கு மாறாய் காணப்பட்டான். ஒரு கழுதையின் மேல் சேடம் கட்டி அதன் மேல் அவன் மனைவியை உட்கார வைத்து அவனுடைய இடுப்பில் ஒரு பிள்ளையை கொடுத்து அவனுடைய நீண்ட தாடியுடன் ஒரு குறுகலான கோலை கரத்தில் பிடித்துக் கொண்டு எகிப்தை நோக்கி போய் ஒரு தேசத்தை மேற்கொள்ளும்படியாய் போனான். அது ஒரு கேவலமான காட்சி. மோசே, நீ எங்க போகின்றாய்? எகிப்திற்கு போகிறேன். எதற்காக போகின்றாய்? அதை மேற்கொள்ளும்படியாய். அவன் தேவனை சந்தித்திருக்கிறான். ஒரு மனித படையெடுப்பு, அது மிகவும் விரோதமாக இருந்தது. ஆனால் அதனுடைய காரியம் என்னவென்றால் அவன் அதை செய்தான். காரணம் என்னவென்றால் அவன் தேவனை சந்தித்தான். ரஷ்யாவை மேற்கொள்ளும்படியாய் ஒரு மனிதன் புறப்பட்டு போனது போன்று உனக்கு தேவையானதெல்லாம் அதுதான். தேவனுடைய சித்தத்தில் உள்ள ஒரு மனிதன் மோசேயானவன் தேவனுடைய சித்தத்தில் இருந்தான். ஒரு கருணமுடனான கோலை தன் கையில் வைத்திருந்தான். ஒரு பட்டயத்தை அல்ல, ஒரு கோலை. வழக்கத்துக்கு மாறான காரியங்களை தேவன் செய்கிறார். ஆனால் நினைவிருக்கட்டும், இந்த காரியத்தை செய்வதற்கு மோசே தான் ஜீவித்துக் கொண்டிருந்ததான பாளையத்தை விட்டு வெளியே போக வேண்டியவனாயிருந்தான். ஏனென்றால் அவன் ஒரு முழு சேனையுடன் அங்கே போயிருந்து அவனால் அதை செய்ய முடியவில்லை. எகிப்தின் சேனை அனைத்தோடு கூட அவனால் செய்ய முடியவில்லை. ஆனால் ஒரு நாள் தேவன் அவருடைய பாளையத்துக்குள் அவனை அழைத்தார். அவனோ, நீர் யார் என்றான். அதற்கு அவர், நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்றார். நான் இருந்தவர் அல்லது இருக்க போகிறவர் என்றல்ல, நிகழ்காலம், நான் இருக்கிறேன். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபின் தேவனாய் இருக்கிறேன். நான் ஜனங்களின் கூக்குரலை கேட்டேன். என்னுடைய வாக்குத்தத்தை நான் அறிவேன். அந்த காரியம் நிறைவேற வேண்டிய நேரம் இதுவே. நான் உன்னை அங்கே அனுப்புகிறேன் மோசே. இந்த கோலை உன் கரத்தில் பற்றினவனாய் போ. அது என்னமாய் இருந்தது? ஜனங்கள் அவனுக்கு பைத்தியம் நினைத்தார்கள். ஆனால் அவன் என்ன காரியம் செய்தான்? அவனுடைய சொந்த பாளையத்தை விட்டு வெளியேறினான். பார்வோன் அவனுக்கு 40 வருடங்களாக பள்ளிக்கூட பாளையத்தில் பயிற்சி அளித்தான். அவன் தவறி போனான். அவன் எல்லாவற்றையும் அவனுக்குள் இருந்து வெளியே எடுக்க தேவன் 40 வருடங்கள் எடுத்துக் கொண்டார். அவனுக்கு கற்றுக் கொடுத்திருந்த எல்லா கல்வியையும் எல்லா வேத சாஸ்திரத்தையும் அவனிலிருந்து வெளியே எடுக்க 40 வருடங்கள் பிடித்தன. அதற்கும் பிறகு தேவன் அவனை 40 வருடங்களுக்கு உபயோகித்தார். தேவன் அவருடைய மனிதனை ஆயத்தப்படுத்த பிரத்யேக நேரத்தை எடுத்துக் கொண்டார்.
ஆனால் பாருங்கள், மோசே அவனுடைய சொந்த மனிதனால் ஆக்கப்பட்ட பாளையத்தை விட்டு வெளியேறுமட்டாய் அவனை முழுவதுமாய் ஆண்டு கொள்ள முடியவில்லை. அதாவது அவனுடைய ராணுவ முறையில் செய்வது இயற்கையான முறையில் செய்வது போன்றதில் இருந்து இயற்கைக்கு மேம்பட்ட முறையில் செய்வதற்கு அவனை கொண்டு வர வேண்டியதாயிருந்தது. பின்னர் அவன் அந்த பாளையத்துக்குள் சென்ற போதுதான் தேவனால் அவனை உபயோகிக்க முடிந்தது. இப்பொழுது இந்த வனாந்திரத்தில் என்ன சம்பவித்தது என்று நாம் கண்டறிந்தோம். அவர்களுடைய தீர்மானத்தை எடுத்து எகிப்தை விட்டு வெளியே வந்து தேவனுடைய பாளையத்திற்குள் வந்தார்கள் என்று நாம் கவனிக்கிறோம். ஆசாரிய பாளையத்திலிருந்து வெளியே வந்து எல்லாருமாக சேர்ந்து உங்கள் ஜீவிய காலம் எல்லாம் அடிமைகளாய் இருக்கும்படிக்கு உங்களையே நீங்களே வெற்றி போடுங்கள் என்று சொல்லிக் கொண்டார்கள். தீர்க்கதரிசி ஆகிய மோசே வந்து தேவனுடைய வார்த்தையான சமீபமாய் இருக்கிறது என்று ரூபகாரப்படுத்தி வாக்குத்தத்தம் பண்ணின தேவன் ஜனங்களை விடுவிக்கும்படியாய் அங்கே வந்திருக்கிறார் என்று சொன்னபோது அவர்கள் இருந்ததான பாளையத்தில் இருந்து அந்த வேலைக்கான தேவனுடைய வாக்கு பண்ணப்பட்ட வார்த்தைக்குள்ளாக வந்தார்கள். அவர்கள் அந்த தீர்க்கதரிசியை விசுவாசித்தார்கள். ஏனென்றால் உபகாரத்தின் அடையாளமானது அது சரியாக தேவனுடைய வார்த்தை தான் என்று நிரூபித்துக் கொண்டிருந்தது. அவன் செய்த காரியங்கள் அது சரியானது என்று நிரூபித்தது. அவனை பின்தொடர்ந்து வந்த அக்னி ஸ்தம்பம் அது தேவனுடைய வார்த்தை தான் என்று நிரூபித்தது. இந்த பாளையத்தில் அற்புதங்களும் அடையாளங்களும் அதிசயங்களும் இருந்தன. அவைகள் அவர்களை வனாந்திரத்துக்கு கொண்டு சென்றது. அவர்கள் அவர்களுடைய இயற்கையான பாளையத்தை விட்டு அகன்றார்கள். தெளிவின் பாளையத்தை அவர்கள் விட்டார்கள். வைக்கோலினாலும் செங்கத்தினாலுமான பாளையத்தை அவர்கள் விட்டுவிட்டு தானியங்கள் இல்லாத அல்லது ஒன்றுமே இல்லாத வனாந்திர கூடாரங்களில் வாசம் பண்ணும்படியாக போனார்கள். நம்முடைய சிந்தனைக்கு முட்டாதனமாக இருக்கின்ற காரியங்களை செய்யும்படி சில சமயங்களில் தேவன் கேட்பார். உங்களால் மட்டும் உங்கள் சொந்த விவாதமான பாளையத்தை விட்டுவிடக் கூடுமானால் அந்த நிலைமையில் தானே நீங்கள் தேவனை கண்டடைவீர்கள். கவனியுங்கள், அவர்கள் வனாந்திரத்திற்குள் சென்ற போது இந்த பாளையத்திற்குள்ளாக அவர்கள் வந்தபொழுது அங்கே அற்புதங்களும் அடையாளங்களும் உண்டாயிருந்தன. இப்பொழுது நினைவிருக்கட்டும், அவர்கள் எகிப்தின் பாளையத்தை விட்டு தேவனுடைய பாளையமாகிய வனாந்திரத்திற்குள் போய்விட்டார்கள். அதுதான் அது என்று நீங்கள் எப்படி அறிவீர்கள்? தேவன் சொன்னார், உன்னுடைய ஜனங்கள் 400 வருடங்கள் பரதேசியாய் சஞ்சரிப்பார்கள், ஆனால் நான் அவர்களை பலத்த கரத்தினால் அவர்களை வெளியே கொண்டு வந்து இந்த தேசத்தை நான் அவர்களுக்கு கொடுப்பேன் என்று. ஒரு ரூபகாரப்படுத்தப்பட்ட ஒளியினால், ஒரு ரூபகாரப்படுத்தப்பட்ட தீர்க்கதரிசியினால் அடையாளங்களோடும் அற்புதங்களோடும் பிரயாணமாய் போனார்கள். அவர்கள் போகின்ற வழியிலே தேவன் அவர்கள் பாளையத்தில் இருந்தார். அவர்களுக்கு ஒரு அக்னிஸ்தம்பம் இருந்தது, அவர்களுக்கு ஒரு தீர்க்கதரிசி இருந்தார், அவர்களுக்கு மன்னா இருந்தது, அவர்களுக்கு ஜீவ தண்ணீர் இருந்தது. ஆமேன். அவர்கள் மாறிவிட்டார்கள், பாளையங்கள் மாறின. அவர்கள் அதை செய்ய வேண்டியதா இருந்தது. அந்த காரியங்கள் எல்லாவற்றையும் அவர்களால் எகிப்தில் காண முடியவில்லை. இயற்கைக்கு மேம்பட்டத்தை காணும்படியாக அவர்கள் பாளையத்தை மாற்றிக்கொள்ள வேண்டியதா இருந்தது. அதேவிதமாக இந்த நாட்களில் இருக்கின்ற ஜனங்கள் அவர்களுடைய ஸ்தாபன பாளையங்களில் இருந்து மாற்றிக்கொள்ள வேண்டியவளாய் இருக்கிறார்கள். அதாவது அற்புதங்களின் நாட்கள் கடந்து போயிட்டு பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் என்பதை போன்ற ஒரு காரியமே கிடையாது என்கின்ற பாளையங்களில் இருந்து. இந்த விதமான வேத வாக்கியங்கள் எல்லாம் தவறானது, அவைகளெல்லாம் இன்னொரு காலத்துக்கு உகந்தது என்கின்ற ஸ்தாபனங்களை விட்டு வெளியேற வேண்டும். நீங்கள் உங்கள் பாளையங்களை மாற்றி பாளையத்துக்கு புறம்பே போய் எல்லாம் கைகூடும் என்பதற்கு போக வேண்டும். அவைகளெல்லாம் அவருடைய பிரசன்னம் இருக்கின்றதான பாளையத்தில் ரூபகாரப்படுத்தப்படுகிறது. அப்படியானால் இப்பொழுது கவனியுங்கள், மோசே மரித்த பிறகு கோட்பாடுகள், பாரம்பரியங்கள் இவைகளை கொண்ட மனிதனால் ஆக்கப்பட்ட பாளையத்தை தங்களுக்கு உண்டாக்கி கொண்டார்கள். தேவன் ஜனங்களோடு அநேக வருஷங்கள் இடைப்பட்டார். தேவன் அவருடைய பாளையத்தை இனி ஒருபோதும் இருக்க போவதில்லை, அவர்களுடைய பாளையங்களிலும் இருக்க போவதில்லை. ஏனென்றால் அவர்கள் தங்களாலேயே உண்டாக்கி கொண்ட ஒரு பாளையத்தை அவர்களுக்கு உண்டாக்கி கொண்டார்கள். நினைவிருக்கட்டும், அவர்கள் எகிப்திலிருந்து வெளியே அழைக்கப்பட்ட போது தேவன் அவர்களுக்கு ஒரு தீர்க்கதரிசியை தந்தார், ஒரு பலிக்கான ஆட்டுக்குட்டியை தந்தார், அவர்களுக்கு தேவையாயிருந்த யாவையும் தந்தார். ஒரு வார்த்தை, ஒரு அடையாளம், ஒரு அற்புதம், அவர்களை முன்னணி நடத்த ஒரு தீர்க்கதரிசி, அவர்களை கவனித்துக் கொள்ள ஒரு பாவ நிவாரணம், வழிநடத்த ஒரு அக்னி ஸ்தம்பம், இவை யாவையும் அவர்களுக்கு தந்தார். அவர்கள் வெளியே வந்து வனாந்திரத்துக்குள் சென்ற பொழுது அவர்கள் திருப்தி கொள்ளவில்லை. அவர்களாகவே செய்து கொள்ளக்கூடிய ஏதோ காரியம் அவர்களுக்கு தேவையாயிருந்தது. கிருபையானது அவர்கள் எல்லாவற்றையும் தந்தது. இப்பொழுது தாங்களாகவே செய்து கொள்ளக்கூடிய ஏதாவது காரியம் அவர்களுக்கு தேவையாயிருந்தது. அதை கொண்டு அவர்களால் தங்களுக்கு ஒரு தாவரத்தை ஏற்படுத்திக் கொண்டு யார் ஆசாரனாய் இருக்க போகின்றது, யார் இதுவாக யார் அதுவாக இருக்க போகிறது என்பதை பற்றி அவர்களுக்கு மோதிக்கொள்ளும் ஆத்திரப்படவுமாக இருக்கும். ஒரு நாள் தேவன் மோசே இவர்களை விட்டு விலகி என்று சொல்லி கோராய் எடுத்து பேசினதினால் அவர் அவர்களை அப்படியே விழுங்கி போட்டார். இப்பொழுது கவனியுங்கள், இந்த எல்லா அடையாளங்களும் அற்புதங்களும் அவருடைய சமூகத்தை ரூபகாரப்படுத்தினது. பின்னர் மனிதன் தனக்கு ஒரு மனிதனால் ஆக்கப்பட்ட பாளையத்தை, கொள்கைகளையும் பாரம்பரியங்களுமான பாளையத்தை உண்டாக்கி கொண்டான். தேவனுடைய வார்த்தையை கொண்ட அவருடைய பாளையம் அல்ல, அவர்களுடைய சொந்த பாளையத்தை உண்டாக்கி கொண்டார்கள். ஆகவே அவர் அவர்களை விட்டு விலக வேண்டியதாயிற்று. ஏனென்றால் அவர் வார்த்தையாயிருந்தார். இந்த வார்த்தைக்கு புறம்பாயிருந்து போதிக்கிற இடத்திலே அவரால் இருக்க முடியாது. தேவனால் அந்த பாளையத்தில் இருக்கவே முடியாது. அவரால் முடியாது. அவர் ஒருபோதும் அப்படி செய்ததில்லை. அவர் வார்த்தை சரியாக எங்கே இருக்கின்றதோ அங்கேதான் அவர் இருக்க வேண்டும். அவர் அந்த பாளையத்தை விட்டு வெளியே கொண்டு வந்ததான முழு கூட்டங்களின் பாளையத்தை விட்டு விலக வேண்டி வந்த போது அவருடைய தீர்க்கதரிசிகளின் மத்தியில மாத்திரம் அவர் வாசமாயிருந்தார். அவர்களிடத்திற்கே வார்த்தை வந்தது. அந்த வேலையை ரூபகாரப்படுத்த வார்த்தையானது தீர்க்கதரிசிகளிடத்திற்கு வந்தது. அவருடைய தீர்க்கதரிசிகள் மத்தியில் அவர் வாசம் பண்ணி தீர்க்கதரிசிகளுக்கு வெளிப்படுத்தினார். ஜனங்களையும் அவர்களுடைய காரியங்களையும் எப்படியாய் அவர்கள் சபித்தார்கள். தேவன் அவருடைய கற்பனைகளையும் ஜீவிக்க வேண்டிய விதத்தையும் அவர்களுக்கு போதித்தார். ஜனங்கள் எப்பொழுதுமே அதற்கு எதிராயிருந்து தீர்க்கதரிசிகளை துன்பப்படுத்தி முடிவிலே அவர்கள் மேல் கல்லெறிந்தார்கள், அல்லது துண்டு துண்டாக வாளினால் அறுத்தார்கள், அவர்களை ஒடித்து கட்டினார்கள். தீர்க்கதரிசிகளில் யாரை உங்கள் பிதாக்கள் கொலை செய்யாமல் இருந்தார்கள் என்று இயேசு சொன்னார். அவர்களிடத்திற்கு அனுப்பப்பட்டவர்களில் யாரை கொலை செய்யாமல் போனீர்கள்? நீங்கள் உங்கள் பிதாக்களின் கிரியைகளை செய்கிறீர்கள் என்றார். அவர் ஒன்று கம்யூனிஸ்டுகளிடம் பேசவில்லை. அவர் ஆசாரியரிடம் பேசிக் கொண்டிருந்தார், ஸ்தாபனக்காரரிடம், பரிசேயரிடம், சதுசேயரிடம் பேசிக் கொண்டிருந்தார். அவருடைய சத்தம் இன்றிரவு அப்படி என்றும் மாறி இருக்காது. ஒரு கால் அவர்களுக்கு கொஞ்சம் கரகரப்பாக இருக்கலாம். அவர் அவருடைய தீர்க்கதரிசிகளுக்குள்ளாக வாசம் பண்ணினார் என்று நாம் கண்டறிந்தோம். அதன் பின்னர் அவர் அவர்களுக்கு ஒரு அந்நியராகிவிட்டார். ஏனென்றால் அவருடைய வார்த்தையை நிரூபிக்கும்படியாய் அவர் அவருடைய வார்த்தைக்குள் மட்டுமே ஜீவிக்கிறார். அவருடைய வார்த்தையை உறுதிப்படுத்தும்படியாய் அவர் தம்முடைய வார்த்தையை காத்துக் கொள்ளுகிறார் என்று வேதம் கூறுகின்றது. அவர் யாராவது ஒருவரை கண்டுபிடிக்கும்படியாய் முயற்சிக்கிறார். சிம்சோனை போன்று அவருக்கு ஒரு பாடி இருதய மனிதன் கிடைப்பானேயானால், சிம்சோன் தன்னுடைய பலத்தை தேவனுக்கு அர்ப்பணித்தான். ஆனால் அவனுடைய இருதயத்தையோ தெலீலாளுக்கு கொடுத்தான். இன்றைக்கும் அநேக நேரங்களில் நாம் அந்த விதமாகத்தான் செய்கிறோம். தேவனுக்கு ஏதோ காரியத்தை கொடுக்கிறோம், ஆனால் எல்லாவற்றையும் அல்ல. ஆனால் தேவனோ நம்முடைய எல்லாவற்றையும் எதிர்பார்க்கிறார். ஒரு இன்சூரன்ஸ் பாலிசியை போன்று உங்களுக்கு ஒரு இன்சூரன்ஸ் பாலிசி கிடைக்கும் பொழுது ஒரு கால் அது எல்லா விதமான சேதாரத்திற்கும் பொறுப்பேற்கிறதா இருக்கலாம். அதைதான் இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இன்சூரன்ஸ் நமக்கு செய்கிறது. அது ஒரு எல்லா விதமான சேதாரத்துக்கும் பொறுப்பு ஏற்றதா இருக்கிறது. இந்த ஜீவியத்தில் நம்முடைய தேவைகள் எல்லாவற்றையும், நம்முடைய உயிர் தேவைகளையும், நித்திய ஜீவனையும் பொறுப்பேற்பதா இருக்கிறது. அது எல்லா காரியங்களையும் சேர்ந்துள்ளதா இருக்கிறது. கவனியுங்கள், தேவன் அப்பொழுது அவர்களுடைய பாளையத்துக்கு புறம்பாய் 400 வருடங்கள் இருந்தார். ஏன்? அதற்கு பிறகு அவருக்கு தீர்க்கதரிசிகள் கிடையாது. மல்கியா தீர்க்கதரிசி முதல் யோவான் ஸ்நானகன் வரைக்கும் 400 வருடங்களாக இஸ்ரவேலில் சக்கரம் ஒரு முறை கூட சுற்றவில்லை. தேவன் அவர்களுடைய பாளையத்திற்கு வெளியே இருந்தார். அவர்களுடைய கோட்பாடுகளினால், அவர்களுடைய தன்னயத்தினால், வார்த்தையின் பட்சம் அவர்களுக்கு இருந்த வித்தியாசங்களினால் அவர்கள் அவரை வெளியே தள்ளிவிட்டார்கள். 400 வருடங்களாக வார்த்தை இல்லாமல் இருந்தார்கள். ஒரு தீர்க்கதரிசியிலிருந்து இன்னொரு தீர்க்கதரிசியாக அவர் பிரயாணம் பண்ணி மல்கியா தீர்க்கதரிசி மட்டுமாய் வந்து அதற்கு பின்னர் 400 வருடங்களுக்கு பிறகு இன்னொரு தீர்க்கதரிசியே இல்லாமல் போயிற்று. பின்னர் தேவன் மறுபடியும் காட்சியில் வந்தார். ஒரு நாள் அவர்கள் மத்தியில் அவர் மறுபடியும் நடந்தார். ஆனால் அவர்களுடைய பாரம்பரியங்கள் அவ்வளவாய் அவருடைய ஸ்தானத்தை எடுத்துக் கொண்டதால் அவர்களுக்கு அவர் ஒரு அந்நியராயிருந்தார். அவர்களுடைய பிதாக்களுடைய பாரம்பரியங்களாகிய பாத்திரங்களை கழுவுதல், அவர்களுடைய தலைமையை வாரிவிடும் முறைகளும், வஸ்திரங்களில் அணிந்து கொள்ளும் பொத்தான்களும், அவர்களுடைய ஆச்சாரியர்களும், அவர்களின் அங்கிகளும், ஒருவன் வைராக்கியமான சதுசேயனாகவும் இன்னொருவன் பரிசேயனாகவும் இருப்பது போன்றதான பாரம்பரியங்கள், அந்த காரியங்கள் அவர்கள் மத்தியில் வார்த்தையுடைய ஸ்தானத்தை எடுத்துக்கொண்டு தேவனே அவர்கள் மத்தியில் வந்து சந்தித்த போது அது அவரை ஒரு அந்நிய தேசத்தனாக ஆக்கும் அளவுக்கு வந்துவிட்டது. இதை அன்போடும் மரியாதையோடும் சொல்லலாமா? ஆனால் இதை ஆழமாக பரிய வைக்க விரும்புகிறேன். இன்றைக்கும் அது அதே விதமாக தான் இருக்கிறது. அது ஒரு துளி கூட மாறவே இல்லை. அவர் வார்த்தையாக இருக்கின்றபடியினால் அவருடைய வார்த்தை நேற்றும் இன்றும் என்று மாறாதாக இருக்கிறது என்பதை நிரூபிக்கும்படியாய் அவருடைய வல்லமையிலும் வெளிப்படுதலிலும் அவருடைய ஜனங்கள் மத்தியில் அவர் வரும்போது ஜனங்கள் அவரை ஒரு குறி சொல்லுகிறவன் என்றும், வேல் செபோல் என்றும், ஒரு இயேசு மாத்திரம் என்றும், அல்லது அது போன்று எதையோ சொல்லுகிறார்கள்.
சிலர் உங்களை ஏதோ விதமாக எல்லாம் சொல்லுகின்றனர், ஆனால் அது ஆண்டவிதமாகத்தான் இருக்க வேண்டும். பாருங்கள், நமக்கு ஏறக்குறைய 2000 வருஷங்களாக தீர்க்கதரிசியே கிடையாது. புறஜாதியாருக்கு ஒரு தீர்க்கதரிசி கூட கிடைக்கவில்லை. அது உங்களுக்கு தெரியும், கடைசி காலத்துக்கு வாக்களிக்கப்பட்டிருக்கிறது. அது வேறு வார்த்தையின்படியாய் இருக்கிறது என்று நாம் அறிவோம். சரித்திரத்தின் மூலமாகவும் இது நமக்கு வாக்களிக்கப்பட்டிருக்கிறது என்று நாம் அறிவோம். இப்பொழுது 400 வருடங்களுக்கு பிறகு தேவன் நேராக அவர்கள் மத்தியில் நடந்தார். வேற வாக்கியங்களின்படியாக அவர் மாம்சமாகி நமது மத்தியில் வாசம் பண்ணினார். அவருடைய நாமம் ஆலோசனை கர்த்தா, சமாதான பிரபு, வல்லமை உள்ள தேவன், நித்திய பிதா எனப்படும். அவர் ஜனங்கள் மத்தியில் வந்தபோது அவர்கள், இந்த மனிதன் எங்களை ஆண்டு கொள்ள நாங்கள் விடமாட்டோம். அவன் எந்த ஐக்கிய சீட்டை உடையவனாயிருக்கிறான்? எந்த ஸ்தாபனம் அவனை அனுப்பியுள்ளது? அவனுக்கு எந்தவித ஒத்துழைப்பும் இல்லை. அவன் எல்லா சபைகளுக்கும் போக அவர்கள் அவனை தூக்கி வெளியே எறிந்தார்கள். அவர்கள் அவனோடு எந்தவித உறவு வைக்கவில்லை. ஏனென்றால் அவர் அவர்களில் ஒருவர் அல்ல. அன்றைக்கு ஆண்டவிடமாக இருந்தது போலவே இப்பொழுதும் அது இருக்கின்றது. வேதம் கூறுகின்றது, லவோதிக்கியா சபையானது அவரை வெளியே தள்ளிவிட்டது. அவர் வெளியே இருந்து கொண்டு கதவை தட்டி கொண்டு உள்ளே பிரவேசிக்க முயற்சிக்கிறார். அங்கே ஏதோ காரியம் தவறாயிருக்கின்றது. ஏன்? அவர்கள் தங்களுடைய சொந்த பாளையத்தை உண்டாக்கி கொண்டார்கள். வார்த்தையை மட்டும் அவர்கள் அறிந்திருந்தால் அவர் யார் என்பதை அவர்கள் அறிந்திருப்பார்கள். இயேசு சொன்னார், வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே என்றார். வேத வாக்கியங்கள் அதுதான் கூறுகின்றது. அவைகள் என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறது. நான் செய்ய வேண்டும் என்று வாக்கு பண்ணப்பட்டுள்ள காரியங்களை நான் செய்யவில்லை என்றால், நான் பிதாவின் கிரியைகளை வார்த்தையை செய்யவில்லை என்றால், ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அந்த வார்த்தை மாம்சமாகி நமது மத்தியிலே வாசம் பண்ணினார். நான் அந்த நபராய் இருப்பேனால் வேற வார்த்தைகளை ஆராய்ந்து பார்த்து நான் என்ன செய்ய வேண்டியவனாய் இருக்க வேண்டும் என்று கண்டறியுங்கள். நான் என்னுடைய கிரியைகள் வார்த்தையாய் சாட்சியாய் சொல்லுகிற கிரியைகள் அதில் நிரூபிக்கப்படவில்லை என்றால், பிதா என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறார், நான் யார் என்று அவைகள் ரூபகாரப்படுத்தவில்லை என்றால், அப்பொழுது நான் தவறு. அது சரியே. உங்களால் என்னை விசுவாசிக்க முடியவில்லை என்றால், வார்த்தையை அவர் சொன்னார், வார்த்தை உண்டாக்குகின்றதான கிரியைகளை விசுவாசியுங்கள். பாருங்கள், அவர்கள் மத்தியில் அவர் ஒரு அந்நியராய் இருந்தார். அவர்களால் அவரை அறிந்து கொள்ள முடியவில்லை. இவனோடு நமக்கு எந்த வேலையும் கிடையாது. இவன் ஒரு வினோதமானவன், எங்கோ ஒரு மாட்டுத் தொழுவத்தில் பிறந்தவன். இந்த குழந்தையானது முறைகேடாய் பிறந்தது, அதாவது திருமணமாவதற்கு முன்னரே கர்ப்பம் தரித்தது. குழந்தை பிறப்பதற்கு முன்னே அவள் போய் யோசேப்பை மணந்து கொண்டார். அந்த கேட்டை அவனிடமிருந்து மறைக்க அவன் போய் அவளை மணந்து கொண்டான். ஆக அவன் ஒரு வினோதமானவனானான். ஏனென்றால் அவன் முறைகேடாய் பிறந்தான். அக்காரணத்தினால் தான் அவன் அப்படி இருக்கிறான். அவர் அப்படியாய் வெளியே வந்தபோது அவர் என்ன செய்தார்? அவர்களுடைய கோட்பாடுகளை கிழித்தெறிந்து அவர்களுடைய மேஜைகளை கவிழ்த்து போட்டு அப்படி எழுதி இருக்கிறதே என்றார். ஆமென். அவர் யார் என்று அவர்கள் சொல்லி இருக்க வேண்டும். அதை எழுதப்பட்டிருக்கிறதே. அப்பேற்பட்ட ஒருவனோடு அவர்களுக்கு ஒருவேளையும் இல்லை. ஆனால் அவர்களுடைய இருதயத்தின் ஆழத்துக்குள்ளாக அவர் யார் என்று அவர்கள் அறிந்துள்ளார்கள். ஏனென்றால் நிக்கோதேமு என்று தெளிவாய் கூறினார், ரபி, நீர் தேவனிடத்திலிருந்து வந்த போதகர் என்று அறிந்திருக்கிறோம். ஏனெனில் ஒருவரும் தன்னுடைய தேவன் இல்லாவிட்டால் நீர் செய்கிற இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய மாட்டான் என்றான். அப்படியானால் அவர்கள் அவரை ஏன் அபிதமாய் அறிக்கை செய்யவில்லை? ஏனென்றால் அவர்களுடைய பாளையமானது அதனுடைய எல்லையை குறித்திருக்கிறது. அது அவரை பாளையத்திற்கு உள்ளாக வரவிடவில்லை. அது ஒருவரையும் பாளையத்தை விட்டு வெளியே போகவும் விடவில்லை. அவர்களுக்கு அவர்களுடைய சொந்த பாளையம் இருந்தது. வாசலாவது உண்மையாகவே அடைக்கப்பட்டிருக்கின்ற ராத்திரி வேளையிலே அவன் வந்தான். ஆனால் அவனால் முடியும் என்று கண்டறிந்து எப்படியா இருந்தாலும் அவரை சந்தித்தான். ஆம், இப்பொழுதும் அதே விதம்தான் அவர்களிடத்தில் இருக்கிறது. அவர் ஒரு அந்நியராய் புரதேசத்தானாய் ஆகிவிட்டார். அவர்களால் அதை புரிந்து கொள்ள முடியவில்லை. இது ஏன் இருக்க வேண்டும், அது ஏன் இருக்க வேண்டும் என்ற கேள்விகள் இருந்தது. எப்போது வார்த்தையான் தன்னில் தானே இந்த நாட்களிலே சரியாக இந்த விதமாகத்தான் இருக்க வேண்டும் என்று சாட்சி பகிரும் போது நாம் எப்படியாய் அதன் ஊடாகவும் மறுபடியும் மறுபடியுமாக அதை பார்த்தோம். ஆனால் சத்தியமாயிருக்கிறது. அவர்களுடைய பாளையத்தில் இருந்த அவர்களுக்கு அவர் ஒரு பைத்தியக்காரனாய், அவர்களுடைய பாரம்பரியங்களை முறிக்கிறவனாய், அவர்களுடைய சபைகளை தாறுமாறக்குவாய் இருந்தார். உண்மையாகவே ஒரு குறி சொல்லுகிறவனாய், பெயல் செபுல் என்று அழைக்கப்படுகின்ற ஒரு மந்திரக்காரனாய் அவர்களுக்கு அவர் இருந்தார். அப்படியாகத்தான் அவர் அவர்களுக்கு இருந்தார். ஒரு கால அவர் இன்றைக்கு வருவாரானால் அவர் நமக்கும் அதே விதமாய்த்தான் இருப்பார் என்று நான் நம்புகிறேன்.
ஏனென்றால் நமக்கும் பாரம்பரியம் இருக்கின்றது, நமக்கும் ஸ்தாபனம் இருக்கின்றது. நம்மால் ஒருவரோடு சமாதானமாய் இருக்க முடியவில்லை. ஏன்? மனிதன் ஒத்துப்போகக்கூடிய சமாதானமாய் இருக்கக்கூடிய ஒரே ஒரு இடம் தான் இருக்கிறது, அது சிந்தப்பட்ட ரத்தத்தின் கீழ் மட்டுமே. ஒரு ஜீவ கிருமியாய் இந்த வித்தை வார்த்தையை உயிரடைய செய்ய ரத்தமானது சிந்தப்பட்டது. அதற்கு புறம்பாக நம்முடைய ஸ்தாபன கட்டுப்பாடுகள் எப்போதும் ஜனங்களை தூரமாகவே வைக்கிறது. ஆனால் இன்றைக்கு அவர் ஒரு அந்நியராய் இருப்பார். அவர் அதே விதமாக அழைக்கப்படுவார். அவரை போன்றே போலியாய் செய்வார்கள். அவர் பாளையத்துக்கு புறம்பாய் தள்ளப்பட்டிருப்பார். உங்களுக்கு தெரியுமா, அதே வேதம் அவர் மனிதர்களால் புறக்கணிக்கப்படுவார் என்று கூறுகின்றது. துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவித்தவருமாய் இருந்தார், அவர்கள் புறக்கணித்தார்கள். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு பாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். இந்த காரியங்கள் யாவற்றையும் அதே வேத வார்த்தையானது கூறினது. அவர்களுடைய தீர்க்கதரிசியை இந்த வண்ணமாய் பாடியுள்ளான், என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்? என் எலும்புகளை எல்லாம் அவர்கள் என்னை நோக்கி பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள், என் கைகளையும் கால்களையும் உறவு குத்தினார்கள் என்று அவர்கள் சபையிலே இந்த பாடலை பாடிக்கொண்டிருக்கும் வேளையிலே அவர்கள் தாங்கள் ஆராதிக்கிறோம் நினைத்துக் கொண்டிருந்த அந்த தேவனை, அவர்களுடைய பலியை, அவர்கள் சிலுவையை அறிந்து கொண்டிருந்தார்கள். இன்றைக்கும் அதே தேவனை அதே விதமாக செய்கிறார்கள். ஆமோஸ் தீர்க்கதரிசி சமாரியாவுக்கு வந்தபோது என்ன சொன்னார் என்று பாருங்கள். அவனுடைய சிறிய கண்கள் குறுகிறதாய் அவன் மலையின் மேலிருந்து அந்த பாவமான பட்டணத்தை நோக்கி பார்த்து, ஸ்திரீகள் ஆண்களோடு வீதியிலே படுத்திருக்கிறார்கள், ஒரு நவீன அமெரிக்கா. அவன் அதை நோக்கி பார்த்தபோது அவனுடைய கண்கள் குறுகின. அவனை அங்கே ஆதரிக்கத்தக்கதாக ஒருவரும் இல்லை. அவனுக்கு எவ்வித ஐக்கிய சீட்டும் இல்லை. தேவன் அவனை அனுப்பியிருந்தார். அவனுடைய செய்தி ஜனங்கள் கேட்டார்களா? கேட்க மாட்டார்கள், அவர்கள் செவி கொடுக்க மாட்டார்கள். ஆனால் அவர் தீர்க்க தரிசனமாய் உரைத்து சொன்னது, நீங்கள் ஆராதிக்கிறோம் என்று உரிமை பாராட்டுகிற அதே தேவனானவர் உங்களை அடித்து போடுவார் என்பதாகும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் சொல்லுகிறேன், இந்த தேசமானது தன்னை பக்தி உள்ள தேசம் என்று சொல்லிக் கொள்ளுகிறது. எந்த தேவனை நாங்கள் ஆராதிக்கிறோம் என்று இந்த தேசம் உரிமை பாராட்டுகின்றதோ அந்த தேவனே இவர்களை அவர்களுடைய ஆக்கிரமத்திலே அடித்து போடுவார். நாங்கள் சேவிக்கிறோம் என்று கூறுகிற அதே தேவன் பூமியின் மேலுள்ள இராதபடி எல்லா ஸ்தாபனங்களையும் அழித்து போடுவார். ஆகவே கவனியுங்கள், அவர்களை அவர் கடிந்து கொண்டார். அவர்கள் அவரை அவர்களுடைய பாளையத்திலிருந்து புறம்பே தள்ளிவிட்டார்கள். இயேசு நகரவாசலுக்கு புறம்பே பாடுபட்டார். அவர்கள் அவரை அவர்களுடைய பாளையத்திற்கு வெளியே நகரவாசலுக்கு புறம்பே தள்ளிவிட்டார்கள். இந்த கடைசி நாட்களில் அமெரிக்கா சபையின் காலத்தில் அவர்கள் அதே காரியத்தை செய்தார்கள் என்று வேதம் கூறுகின்றது என்பதை கண்டறிந்தோம். அவர்கள் பாளையத்துக்கு புறம்பாக ஆக்கப்படுவார்கள். முடிக்க போகின்றதில் இப்பொழுது அவர் என்ன செய்ய சொல்கிறார் என்பதை நாம் கவனிப்போம். பலியானது எரிக்கப்படுகின்ற இடத்திலே நகரவாசலுக்கு புறம்பே தள்ளிவிட்டார்கள். அவர் அந்த இடத்தை சேர்ந்தவர் தான், அவர் தானே அந்த பலி. இப்பொழுது சகோதரனே சகோதரியே, நீங்கள் ஒவ்வொருவரும் செலுத்தப்பட வேண்டிய பலியாய் இருக்கிறீர்கள் என்பது உங்களுக்கு தெரியும். நீங்கள் தேவனுடைய பலிகளாய் இருக்க வேண்டும். உலகத்தின் காரியங்களை பலியிட வேண்டும். உங்களுடைய சொந்த உலக சிற்றின்பங்களை பலியிட வேண்டும். ஜனங்கள் இதை செய்யாததற்கான காரணம் என்னவென்று தெரியுமா? ஒரு ஆடி கொடுக்கத்தக்கதாக ஒரே காரியம் தான் இருக்கின்றது என்று உங்களுக்கு தெரியும். அது அதனுடைய ரோமமே. இந்த வருஷத்திற்காக கொஞ்சம் ரோமத்தை உண்டு பண்ணு அல்லது உற்பத்தி ஆக்கு என்று அதனிடம் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. அது ரோமத்தை கொடுக்கப்பட வேண்டியதாக இருக்கிறது. நாம் ஏதோ காரியத்தை உற்பத்தி ஆக்கு என்று கேட்கப்படுவதில்லை. நாம் ஆவியின் கனிகளை கொடுக்கும்படியாய் எதிர்பார்க்கப்படுகிறோம். அதாவது அந்த ஆடானது உள்புறமாக என்னவாய் இருக்கிறதோ அக்காரியங்களானது ரோமத்தின் அதன் வெளிப்புறமாக கொண்டு வருகிறது. ஒரு மனிதன் உள்ளாக கிறிஸ்துவை உடையவனாய் இருந்தால் அது அவனை வெளிப்புறமாக கிறிஸ்துவை போன்றாக்குகிறது. அது ஏதோ செயற்கையாக வெளியிலே காணும்படியாய் செய்வது அல்ல. அது எப்பொழுது சம்பவிக்கிறது? எப்பொழுது கிறிஸ்து திரும்பி வருகிறார், அவர் எவ்விதமாக நடத்தப்படுகிறார் என்று கண்டறிந்தோம். ஆரம்பத்தில் எப்படியாக இருந்ததோ சரியாக அதே விதமாக எப்பொழுதும் அந்த விதமாகவே இருக்கிறது. ஆகவே அவர் அவர்களை அவ்வளவாய் கடிந்து கொண்டதினால் அவர்கள் அவர்களை அவருடைய பாளையத்துக்கு புறமே தள்ளி அவரை ஒரு பாவியாக ஆக்கினர். அதனால் அவர் நமக்காக பாவமானார். அநேக நூற்றுக்கணக்கான வருஷங்களுக்கு பிறகு, ஆம், ஏறக்குரிய 2000 வருஷங்களுக்கு பிறகு அவர்களுடைய பாளையத்தை அவர் மறுபடியும் சந்தித்தார். அதாவது அவர் கடைசி நாட்களில் செய்வேன் என்று வாக்களித்திருந்த அவருடைய வாக்களிக்கப்பட்ட வார்த்தையின்படியாக அவர்களை சந்தித்தார். அவர்களுடைய பாளையத்தை அவர் மறுபடியும் சந்தித்தார். இந்த வார்த்தையை இன்றைக்கு வெளிப்படும்படியாக அவர் மறுபடியும் பாலத்தை சந்திக்க வேண்டியதாக இருந்தது. அந்த நாளிலே அவர் சந்தித்த விதமாகவே அவர் மோசேயின் நாட்கள் அதை செய்தார். அது வந்து மோசே அதை செய்கின்றதல்ல, மோசே ஒரு மனிதனாய் இருந்தான், அதை செய்தது கிறிஸ்துவாய் இருக்கிறது. யோசேப்பை அவருடைய ஜீவியத்தை நோக்கி பாருங்கள். பிதாவினால் நேசிக்கப்பட்டு அவன் ஞான திருஷ்டிக்காரனாய் இருந்தபடியினால் அவருடைய சகோதரரால் வெறுக்கப்பட்டான். ஒரு காரணமின்றி அவர்கள் அவரை வெறுத்தனர். அவர்களால் அவரை வெறுக்க கூடியதாக இருந்த ஒரே ஒரு காரணம் அதுதான். சரியாக இன்றைய நாளின் பரிபூர்ண மாதிரியாக இருக்கிறது. மறுபடியும் சபையானது ஆவிக்குரிய காரியங்களை வெறுக்கிறது.
அவனை 30 வெள்ளிக்காசுகளுக்கு விற்று போட்டார்கள் என்று கண்டோம். அது மறித்து போனதற்கு அடையாளமாக இருக்கிறது. அவனை வெளியே எடுத்துக் கொண்டு போய் ஒரு சிறைச்சாலையில் போட்டார்கள். இயேசுவை சிலுவையில் அறிந்தது போன்று ஒருவன் ரட்சிக்கப்பட்டால் இன்னொருவன் எழுந்து போனான். ஒருவன் அங்கிருந்து நேராக பார்வையில் வலது கருத்துக்கு போனான். அது சரியாக இயேசுவானவருக்கு சம்பவித்த வண்ணமாகவே இருக்கிறது. தாவீதும் கூட புறக்கணிக்கப்பட்ட ராஜாவாக அழுந்து கொண்டு வீதியின் ஊடாக போனான். மலையின் மேல் உட்கார்ந்து கொண்டு எரிசிலுவை நோக்கி பார்த்து அழுதான். அது தாவீது அல்ல. சில நூற்றாண்டுகளுக்கு பிறகு அந்த தாவீதின் குமாரன் அதே மலையின் மேல் உட்கார்ந்து கொண்டு அழுதார். ஏனென்றால் அவருடைய சொந்த ஜனங்கள் மத்தியில் அவர் புறக்கணிக்கப்பட்ட ராஜாவாக இருந்தார். அது எப்பொழுதும் கிறிஸ்துவாகவே இருந்தது. இன்றைக்கும் கிறிஸ்துவானவர் பாளையத்திற்குள் வர வேண்டும் என்று தீர்க்க தரிசனம் உரைத்திருக்க என்று உங்களுக்கு தெரியும் என்ன சம்பவித்தது என்று. சரியாக அன்றைக்கு எப்படி இருந்ததோ இன்றைக்கும் அது அப்படியாகவே இருக்கும். அவர் இங்கு செய்வேன் என்று வாக்களிப்பது நிறைவேறும்படியாக அது அந்த விதமாக இருந்துதான் ஆக வேண்டும். இப்பொழுது நிறைவேறிக்கட்டும். நோவாவின் காலத்தில் கிறிஸ்து இருந்தார். அது புறக்கணிக்கப்பட்ட வேளையின் வார்த்தையான கிறிஸ்துவாக இருந்தது. இயேசு கிறிஸ்து நேற்று இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். கவனியுங்கள், அவர் கடைசி நாட்களில் வருவன் என்று வாக்களித்த வண்ணமாக இந்த கடைசி நாட்களில் வரும்போது வெளிப்படுத்தல் மூன்றில் உள்ள அவருடைய தீர்க்க தரிசனம் காணப்படுகிறது. கவனிக்கையாவில் இருந்த சபையை அவர் எந்த விதமாக கண்டடைந்தார்? வருதபிக்கப்படத்தக்கவனும் ஒரு குறைவும் இல்லாதவனுமாயிருந்தார். ஒரு ராணியை போன்று உட்கார்ந்து கொண்டு எந்த விதமான துக்கமும் இல்லாதிருக்கிறது. அவரை சபைக்கு வெளியாக தள்ளிவிட்டது. அவர் அவர்களுக்கு பிரயோஜனம் இல்லாதவரானார். அவர் மறுபடியுமாக பாளையத்துக்கு புறம்பே போய்விட்டார். ஆனால் அதன் பிறகு தான் நிர்வாணி என்றும் குருடர் என்றும் பரிதவிக்கப்படத்தக்கவன் என்றும் அறியாதிருக்கிறார். அதை அறியாதிருந்தார். அன்றைக்கு இருந்தது போன்று அவர் மறுபடியும் அதே விதமாக வருவாரானால் அரைக்கால் செட்டை அணுகின்ற ஒவ்வொரு ஸ்திரீயையும் அவர் கடிந்து கொண்டிருப்பார். அலை மயிலை வெட்டிக் கொண்டிருக்கும் ஒவ்வொரு ஸ்திரீயையும், வர்ணம் தீட்டியிருக்கின்ற ஒவ்வொரு ஸ்திரீயையும், இவ்விதமாக இருக்கும்படி தங்கள் மனைவிகளை அனுமதிக்கின்ற ஒவ்வொரு புருஷனையும் அவர் கடிந்து கொண்டிருப்பார். இன்னமும் அவர் அதை கடிந்து கொள்வார். அப்படியானால் அவர் ஒவ்வொரு ஸ்தாபனத்தையும் கிழித்தெறிவார். நமக்கு இருக்கின்ற ஒவ்வொரு கோட்பாடையும் உடைத்து போடுவார். அவர் அதை செய்வார் என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? அவர் நிச்சயமாக அதை செய்வார். அது உண்மை. அவரோடு கூட அவர்கள் என்ன செய்வார்கள்? அவரை பாளையத்துக்கு புறம்பாக்குவார்கள். நிச்சயமாக அவரோடு ஒத்துழைக்க மாட்டார்கள். இல்லையா? மேலும் கூறியுள்ளது போன்று இந்த நாளில் நாம் அவரை பாளையத்துக்கு புறம்பாக ஆக்கப்பட்டிருக்கின்றதை நாம் மறுபடியும் காண்கிறோம். ஏனென்றால் அவர் என்றென்றைக்கும் மாறாதவராய், வார்த்தையாய், நேற்று மீண்டும் என்று மாறாதவராயிருக்கிறார். அவர்களுக்கு அவர் தேவைப்படவில்லை. அவர்களுடைய ஆலோசனை சங்கத்தோடு சேர்ந்து அவர்கள் அவரை மறுபடியும் புறக்கணித்தார்கள். அந்த நாளில் அவர் நியாயாசனத்துக்கு முன்பாக நின்றது போன்று இன்றைக்கும் அவர்கள் தெரிந்தெடுத்துக் கொள்வார்கள். இன்றைக்கு வார்த்தையானது நியாயஸ்தலத்தில் இருக்கும் போது என்ன சம்பவித்தது? அன்றைக்கு செய்தது போலவே மறுபடியும் அவர்கள் புறக்கணித்து கிறிஸ்துவுக்கு பதிலாக ஒரு கொலைக்காரனாகிய பரபாசை ஏற்றுக்கொண்டார்கள். ஆலோசனை சங்கமானது அதே காரியத்தை மீண்டும் செய்யும். இன்றைக்கு அவர்கள் வார்த்தையும் இந்த வேளையின் பரிபூர்ண ரூபகாரப்படுத்தலையும் புறக்கணித்தார்கள். விற்று போட்டு ஒரு வார்த்தையை, கொலகாரனை, ஒரு பரபாசை உலக சங்கங்களின் ஆலோசனை சங்கத்தை தெரிந்து கொண்டார்கள். அவர்கள் அவருடைய வார்த்தையை மறுக்கிறார்கள், அவருடைய ஞானஸ்தானத்தை மறுக்கிறார்கள், அவருடைய வல்லமையை மறுக்கிறார்கள், அவருடைய அடையாளங்களை மறுக்கிறார்கள். ஒரு கொள்கை அல்லது பாரம்பரியத்தோடு கழுத்து பட்டையை திருப்பின விதமாக அணிந்து கொள்ளுதல், இன்னும் மற்ற காரியங்களை பிடித்துக் கொண்டு அவர்களுக்கு என்று கோட்பாடுகள் முதலாளர்களை உண்டு பண்ணிக் கொண்டு அவர்களுடைய நற்கிரியர்களின் மேல் அவர்கள் முயற்சி செய்வார்கள். அவர்கள் நித்திய ஜீவனுக்கு நியமிக்கப்பட்டவர்களாய் அவர்கள் துவங்கவில்லை. அவர்கள் விசுவாசிக்கும்படியாய் அவர்களிடம் ஒன்றும் இல்லை. என்னை அறிந்தவன் பிதாவையும் அறிவான். பிதா என்னை அனுப்பினது போலே நான் உங்களை அனுப்புகிறேன். இயேசுவை அனுப்பின தேவன் இயேசுக்குள்ளாக சென்றார். உங்களை அனுப்புகின்ற இயேசுவானவர் உங்களுக்குள்ளாக போகின்றார். என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான். நீங்கள் உலகம் எங்கு போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுசேஷத்தை பிரசங்கியுங்கள். கருப்பு, மஞ்சள், வெள்ளை, பழுப்பு அவர்கள் என்னவா இருந்தாலும் அவர்களுக்கு பிரசங்கியுங்கள். விசுவாசிக்கிறவர்களை இந்த அடையாளங்கள் பின்தொடரும். எவ்வளவு தூரத்திற்கு? உலகமெங்கும், சர்வ சிருஷ்டிக்கும். சமீபத்தில் டூசானில் ஒரு பாப்டிஸ்ட் ஊழியர் என்னிடம் வந்து, சகோதரன் பிரகாம், உங்களுடைய பிரச்சனை இங்கேதான் இருக்கிறது. நீர் இதை ஒரு அப்போஸ்தல காலமாக ஆக்க பிரயாசிக்கின்றீர். இன்றைக்கு அப்படி அப்போஸ்தல காலம் என்று ஒன்று கிடையாது. அப்போஸ்தல காலம் முடிந்துவிட்டது என்று கூறினார். நான் சொன்னேன், முடிந்து விட்டதா? எனக்கு அது தெரியாது என்றேன். பின்னர் அவர் முடிந்து விட்டது என்றார். நான் உங்களுக்கு நிச்சயமாக தெரியுமா என்றேன். அவர் நிச்சயமாக, நான் நிச்சயமாக கூறுவேன் என்றார். நான் சொன்னேன், சரி, முடிந்துவிட்டது என்று நீர் எப்படி நினைப்பீர் என்றேன். அவர், அது அப்போஸ்தலர்களுக்கு மட்டும்தான் என்றார். நான் சொன்னேன், 24 என்று பேதுரு கூறியிருக்கிறார், நீங்கள் அவருடைய வார்த்தையை விசுவாசிக்கிறீர்களா என்றேன். ஆம் ஐயா என்றார். அவர், நீங்கள் ஒவ்வொருவரும் மனம் திரும்பி பாவ மன்னிப்பு என்று கட்டளாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்ளுங்கள்.
ஏனென்றால் வாக்குத்தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் தூரத்திலிருந்து தேவன் வரவழைக்கும் யாவருக்கும் உள்ளது என்று கூறியிருக்கிறாரே. நாம் வந்தாக வேண்டும். வைத்தியர் சீமோன் பேதுரு அவர்கள் இந்த மருந்து சீட்டை எழுதி கொடுத்துள்ளார். வேதம் கூறுகின்றது, கீலேயாத்தில் பிசுந்த இடம் இல்லையோ, கீலேயாத்தில் வைத்தியம் இல்லையோ. உங்களுக்கு தெரியும், நீங்கள் வைத்தியரின் மருந்து சீட்டை பெற்றவுடன் உன்னுடைய சரீரத்தில் அவன் ஒரு வியாதியை கண்டுபிடித்தவுடன் அவன் இந்த மருந்து சீட்டை எழுதுகிறான். நீங்கள் அதை நிறைவேற்றுங்கள். நல்ல ஒரு மருந்து கடைக்காரனாக பார்த்து அதை கொடுத்து அது எழுதப்பட்டுள்ளபடி மருந்தை ஆயத்தப்படுத்த சொல்வீர்கள். ஏனென்றால் அவன் அதில் ஒரு குறித்தான விஷயத்தையும் எதிர்ப்பு சக்தியையும் உன்னுடைய சரீரம் ஏற்கும் அளவிற்கு கலந்து கொடுக்க வேண்டியவனாயிருக்கிறான். அது ஏற்கனவே பரிசோதிக்கப்பட்டு நிரூபிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த மருந்து சீட்டை தான் எடுத்துக்கொண்டு போக வேண்டும். நீங்கள் அப்படி செய்யாமல் ஏதோ ஒரு அறிக்கை வைத்தியனிடம் கொடுத்து அதை ஆயத்தப்படுத்தினால், எப்படி செய்ய வேண்டும் என்று தெரியாத உரிமம் கொடுத்தால், அவன் அதை சரியான விகிதத்தில் அளவில் கலக்க தெரியவில்லை என்றால் அவன் உங்களை கொன்று போடுவான். அவன் அதிகமான விளைவினத்தில் கலப்பானையானால் அது எந்த நன்மையும் செய்யாது. வைத்தியர்களாகிய உங்களில் அநேகரிடம் காரியம் இப்படியாகத்தான் இருக்கிறது. நீங்கள் அந்த மருந்து சீட்டை வைத்துக் கொண்டு விளையாடுகிறீர்கள். பேதுரு சொன்னார், நான் உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் தூரத்திற்கும் தேவன் வளர்க்கின்ற யாருக்கும் ஒரு முக்கியமான மருந்து சீட்டை கொடுக்கிறேன் என்று. அன்று சேர்ந்து கொள்ள என்பதல்ல, ஆனால் நீங்கள் மனத்திருந்தி ஒவ்வொருவரும் பாவம் மன்னித்துச் சென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்ளுங்கள். அப்பொழுது அதன் உணவை பெற்றுக் கொள்வீர்கள். ஆமென். பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்வீர்கள். ஏனென்றால் வாக்குத்தத்தமானது மருந்து சீட்டானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் உண்டாயிருக்கிறது. அரைகுறை வைத்தியர்களே, உங்களுடைய பொய்யான மருந்து சீட்டு எழுதுவதை விட்டுவிடுங்கள். புரிகின்றதா? நீங்கள் உங்கள் ஜனங்களை கொண்டு போடுகிறீர்கள். அந்த காரணத்தினால் தான் உண்மையான அசலான காரியமான ஜனங்களிடத்தில் போய் சேருவதில்லை. உங்களுக்கு தெரியும், இதே மருந்து சீட்டின் பெயரில் வைத்தியம் எப்படி தன் மருந்தை கண்டுபிடிக்கிறான். விஞ்ஞானிகள் முதலாவதாக யூகித்து கணக்கிடுகிறார்கள். அதன் பின்னர் அதை ஒரு கினியா பந்திக்கு கொடுத்து அது பிழைக்கிறதா அல்லது மருந்து போகிறதா என்று பரிசோதிக்கிறார்கள். அதன் பின்னரே உங்களுக்கு தெரியும், அதன் மருந்தாய் பாவிக்க ஒரு தருணம் கிடைக்கின்றது. ஒரு கால் நீங்கள் சுகமடையலாம், உங்களை கொண்டு போடலாம். அவர்கள் எல்லா ஜனங்களும் கினியா பண்டிகளைப் போல அல்ல, சிலர் இருக்கலாம். ஆனால் இந்த மருந்து சீட்டு குறித்தோ ஒரு காரியம் உண்டு, இது எல்லாருக்குமானது. பின்னர் எந்த உண்மையான அசலான வைத்தியனுக்கும் அவருடைய மருந்தின் மீது நம்பிக்கை இருக்கும். மற்றவர்களுக்கு அதை கொடுத்து பரிசிக்க மாட்டான். ஆனால் அவர்கள் சிலர் கோழைத்தருமாய் ஆயுள் தண்டனை அடைந்த கைதிகளை கொண்டு வந்து இந்த மருந்தை அவர்களுக்கு பிரயோகித்து அதில் அவன் பிழைப்பானால் அவனை விடுதலையாக்கி விடுவார். ஆனால் இந்த இடத்தில் நமக்கு ஒரு நிஜமான அசலான வைத்தியர் இருந்தால் அவர் வந்து அந்த மருந்தை எடுத்து தான் தாமே எடுத்துக் கொண்டார். புரிகின்றதா? நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன், நான் இருப்பேன் என்றல்ல, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனமாய் இருக்கிறேன் என்று தேவன் கூறுகின்றார். என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவர் மறித்தாலும் ஜீவனோடு இருப்பான். உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் ஒருபோது மறியான் என்றார். அவள் மாத்தாவிடத்தில், இதை நீ விசுவாசிக்கிறாயா என்றார். அதற்கு அவள், ஆம் ஆண்டவரே, நீர் உலகத்தில் வருகிறவரான தேவகுமாரனாகிய கிறிஸ்து என்று நான் விசுவாசிக்கிறேன். மற்ற யாவரும் எப்படி அழைத்தாலும் எனக்கு அக்கறை இல்லை, நான் அதை கண்டிருக்கிறேன் என்றாள். கல்வாரியில் அந்த மருந்தினை அவர் தாமே உட்கொண்டார். உயிர்த்தெழுந்த ஈஸ்டர் காலை என்ற மரணத்தினால் அவரை கட்டி வைக்க முடியவில்லை. நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனமாயிருக்கிறேன். அவர்கள் அவருக்குள் மரணத்தை உச்சரித்தனர். ஆனால் அவரோ உயிரோடு எழுப்பினார். மரணம், பாதாளம், கல்லறை, குடியவைகளின் மேல் வெற்றிச்சிருந்தார். அந்த ஊசி மருந்தினை அவர் தாமே எடுத்துக்கொண்டார். அவர் யார் என்ற வெளிப்பாட்டை பெற்ற சில வைத்தியர்களை மருந்து சீட்டை எழுதி கொடுக்கும்படி அனுப்பினார். மனுஷகுமாரனாகிய என்னை ஜனங்கள் யார் என்று சொல்லுகிறார்கள்? பேதுரு கூறினார், நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று. அவர் சொன்னார், சீமோனே, நீ பாக்கியவான், இப்பொழுது நீ அதை ஏற்றுக்கொண்டாய். பரலோகராகி திருவுக்கோள்களை நான் உனக்கு தருகிறேன். பூலோகத்தில் நீ கட்டமைக்கிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டமைக்கப்பட்டிருக்கும். பூலோகத்தில் நீ கட்டப்படுகிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும். இந்த காரியங்கள் எல்லாம் இப்படியா போய்கொண்டிருக்கிறது? அவர்கள் கண்டபொழுது அவர்கள் இந்த ஊசி மருந்தை நாங்கள் போட்டுக் கொள்ள என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். அந்த மருந்து சீட்டிலே இங்கே வாசிக்கிறோம். அவன் சொன்னார், இப்பொழுது நான் மருந்து சீட்டை எடுக்கப் போகிறேன். அது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் தூரத்தில் உள்ளவர்களுக்கும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வரவைக்கப் போகின்ற யாவருக்குமானது என்றான். இந்த மருந்து சீட்டுடன் விளையாட வேண்டாம், நீங்கள் மறுத்து போவீர்கள். அவர்களை அவர்களை பலவீனமாக ஆக்கி, இன்றைக்கு அவர்களை ஒன்றுமில்லாத ஆக்கி, வெறும் ஒரு சாபன தண்ணீராக ஆக்கிவிட்டார்கள். அது உண்மை. அவன் மறுத்து போனவனாகும்படியாய் சிறந்தவருக்கு தைலத்தை ஒரு மனிதனுக்குள் செலுத்திவிட்டார்கள். சகோதரனே, ஒரு உண்மையான அசலான அபிஷேகம் ஒன்று இருக்கிறது. அங்கே கீழே பிசின் தைலியம் இருக்கிறது. அது ஆத்மாவின் சுவாசத்திற்கானது. அந்த மருந்து சீட்டுடன் விளையாட வேண்டாம்.
எழுதப்பட்டிருக்கிற வண்ணமாய் அந்த மருந்து சீட்டை எடுத்துக் கொள்ளுங்கள். தேவன் தம்முடைய வார்த்தைக்கு கடமைப்பட்டுள்ளார். ஒரு கொள்கைக்கோ ஒரு கோட்பாடுக்கோ அல்லது ஒரு ஸ்தாபனத்துக்கோ கடமைப்பட்டவர் அல்ல, அவர் அவருடைய வார்த்தைக்கு கடமைப்பட்டவர். அந்த மருந்து சீட்டின் வழியாய் பின்பற்றுங்கள். அதுதான் முதலாவது அடிப்படையானது. துவங்குங்கள். அதன் பிறகு ஒப்புதல் அளித்து வேலைக்கு போக ஆயத்தமாய் இருப்பதாகும். கவனியுங்கள், பாலயத்திற்கு புறம்பாக இன்றைக்கு அவர்கள் ஒரு பரவாசி தெரிந்து கொண்டார்கள். விசேஷமானது உலகத்தில் முன்னு பின்னுமாய் சுற்றிலுமாய் போய் பகத்தான அடையாளங்களையும் அற்புதங்களும் எடுப்பதிலையும் பின்தொடர்ந்தது. ஆனால் உள்ளாக வந்து அதை செய்ய முயற்சிப்பதற்கு பதிலாக அவர்கள் நேராக பரபாசோடு சேர்ந்து கொள்கிறார்கள். இந்த புத்திஹீனமான காரியங்கள் முதலாய் நம்முடைய சபைக்கு வருவதற்கு முன்பாக நாம் மற்றவர்களை போன்று பிரசித்தி பெற்றவர்களாகி விடுவோம். இப்பொழுது அவர்கள் ரோமா புரியும் மற்ற எல்லாரையும் ஒன்றாய் சேர்த்து ஒரு பரபாசை உடையவராய் இருக்கிறார்கள். கவனியங்கள், இப்பொழுது நாம் அந்த மகத்தான பாளையத்தில் இருக்கிறோம். நாம் பாளையத்துக்கு புறம்பாய் போகும்படி அழைக்கப்பட்டிருக்கின்றோம். இயேசுவும் தம்முடைய சொந்த ரத்தத்தினால் எனது பரிசுத்தம் செய்யும்படியாக நகரவாசலுக்கு புறம்பே பாடுபட்டார். ஆகையால் நாம் அவருடைய நிந்தையை சுமந்து பாளையத்துக்கு புறம்பு அவரிடத்திற்கு புறப்பட்டு போக கடவோம். இதற்காக அவர் நிந்திக்கப்பட்டார். அவர் மெத்தடிஸ்ட் அல்லது பேப்டிஸ்ட் என்பதற்காக அல்ல, அதை நான் நிச்சயமாக சொல்வேன். அவர் ஒரு சரிசேயன் அல்லது பரிசேயன் என்பதற்காக அல்ல, அவர் ரூபகாரப்படுத்தப்பட்ட வார்த்தையாக இருந்த காரணத்தினால் தான் அவருடைய நிந்தையை சுமந்து. எதற்காக? ரூபகாரப்படுத்தப்பட்ட வார்த்தை என்பதற்காக. அது சரியே, அவர் செய்தது அதுதான். அவர் சொன்னார், நான் என் பிதாவின் கிரியைகளை செய்யவில்லை என்றால் என்னை விசுவாசியாதீர்கள். எல்லா வேத வார்த்தைகளுக்கு பதிலாக நான் இல்லை என்றால் என்னை விசுவாசியாதீர்கள் என்றார். புதிய ஏற்பாட்டின் இயேசுவானவர் பழைய ஏற்பாட்டின் ஏகோவாக இருக்கிறார். அது முற்றிலும் சரியே. சமீபத்தில் நாங்கள் சொல்லிக் கொண்டிருந்தது போன்று அல்லது எங்கேயோ இடத்தில் கடந்த கூட்டத்தில் சொல்லிக் கொண்டிருந்தது போன்று நான் விசுவாசிக்கிறேன், இங்கே இருக்காது என்று நினைக்கிறேன். பழைய ஏற்பாட்டின் ஏகோவா புதிய ஏற்பாட்டின் இயேசுவா இருக்கிறார். உங்களுக்கு அது ஞாபகம் இருக்கிறதா? நான் அந்த காலையில் அணிவேட்டை ஆடிக்கொண்டிருக்கும் போது அங்கே நான் சம்பவித்தது. மூன்று தண்டுகள் ஒன்றுக்குள்ளானது. சரியாக அந்த மலையின் மேல் நான் அங்கே நின்று கொண்டதை பார்த்துக் கொண்டே இருந்தேன். நான் அதன் அருகில் சென்று என் தொப்பியை கழித்து விட்டு என் துப்பாக்கியை கீழே வைத்துவிட்டு அதை காண மேலாக போனேன். அந்த சமயத்தில் ஒரு சத்தமானது காட்டியே அதிரும்படியாய் பேசி, புதிய ஏற்பாட்டின் இயேசுவானவர் பழைய ஏற்பாட்டின் ஏகவாக இருக்கிறார், ஆக உண்மை உள்ளவனாய் இரு என்று கூறினது. அங்கே ஒன்றுமே இல்லாதிருந்த போது அங்கே அது உருவானது. புரிகின்றதா? அது உண்மையானது. புரிகின்றதா? அது நிஜம். ஆகவே தேவன் அறிவார். அவருக்கு முன்பாக நான் நிற்கிறேன். அதனுடைய உண்மை அது. அது சரியே. அது சத்தியமானது. அந்த காரியமானது சரியாக கென்டக்கியில் மறுபடியுமாக சம்பவித்தது. அச்சமயம் அங்கு இருந்தவர்கள் இப்பொழுது இங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆம், அது உண்மையானது என்று நாம் அறிவோம். பழைய ஏற்பாட்டின் இயேசுவானவர் சீனர்கள் முதலாவதாக இங்கே வந்தபோது அவர்கள் நம்முடைய பாஷையை பேசவோ எழுதவோ அறியாதிருந்தார்கள். ஆனால் அவர்கள் மகத்தான செலவு தொழிலாளர்கள். நீங்கள் சீனருடைய செலவு கடைக்கு போய் பாருங்கள். அவன் சிறிய சுத்தமான துண்டு துண்டு துணிகளை வைத்திருப்பான். அவனால் ஒன்றையும் வாசிக்க முடியாது. அவனுடைய பாஷையில் அவன் எழுதினால் இவர்களுக்கு படிக்க தெரியாது. ஆகவே அவர்கள் துணி போட வரும்போது அவன் அந்த சிறிய வெள்ளை துண்டு துணியை எடுத்து அதை இந்த விதமாக எடுத்து அதை ஒரு விதமாக கிழித்து ஒரு துண்டை உங்களிடமும் இன்னொரு துண்டை அவனிடம் வைத்துக் கொள்வான். நீங்கள் இந்த துணிகளை பெற்றுக் கொள்ள வரும்போது உங்களுடைய துண்டை கொடுங்கள் பார்க்கலாம் என்று கேட்பான். அவர்களை வாங்கி அவனிடம் உள்ள துண்டை வைத்து பார்ப்பான். அது நன்றாக பொருந்தினால் அதுதான் அது. உங்களுடைய சலவை துணிகளை அப்போது பெற்றுக் கொள்வீர்கள். எல்லா தீர்க்க தரிசனத்திற்கும் இயேசு பொருத்தமாயிருந்தார். பழைய ஏற்பாட்டின் ஏகவாதியின் எல்லா விதமான மாதிரியும் புதிய ஏற்பாட்டின் இயேசுவாய் இருக்கிறது. எல்லா காரியங்களுக்கும் அவர் பொருத்தமாயிருந்தார். தேவ பயத்தோடும் மரியாதையோடும், ஆனால் நான் எங்கே இருக்கிறேன் என்பதை அறிந்த உத்தமத்தோடும் அன்போடும் இதை நான் கூறுகின்றேன். இந்த வேலையை குறித்து எதிர்த்து பேசியுள்ள எல்லா காரியங்களுக்கும் இந்த வேலையின் செய்தியானது பொருந்திருந்தாயிருக்கிறது. இருக்குமானால் அவைகளை உள்ளே அனுப்பு. நீங்கள் ஆட்டுக்குட்டி ரத்தத்தினால் கழுவப்பட்டிருக்கிறீர்களா? கவனியுங்கள், அவருடைய நிந்தையை சுமந்தவர்களா? ஏனென்றால் அவர் ரூபகாரப்படுத்தப்பட்ட வார்த்தையா இருந்தார். அன்றைக்கு இருந்த மண்டமாகவே இன்றைக்கும் அவர் நேற்று மீண்டும் என்று மாறவராய் இருக்கிறார். எபிரேயர் 13:12-13 போன்று, எபிரேயர் 13:8 நாம் காண்கிறது போன்று. சுவிசேஷத்தில் அவருடைய அவமானத்தை சுமந்தவர்களாய், அவருடைய நாமத்தை சுமந்தவர்களாய், நான் என் பிதாவின் நாமத்தினால் வந்தேன் என்று அவர் சொன்னார். பிதாவின் நாமம் என்ன? அவர் பிதாவின் நாமத்தில் வந்தார். நான் என் பிதாவின் நாமத்தினால் வந்தேன், நீங்கள் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றார். ஏன்? பிதாவின் நாமம் என்ன? உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும் என்று நான் யூகிக்கிறேன். புரிகின்றதா? வார்த்தையினால் ஆன நிந்தையை சுமந்தவர்களாய், அது எப்பொழுதும் அவர்களுடைய பாளையத்துக்கு புறம்பாகத்தான் நடைபெற்றது. அவர்கள் அதை வேண்டாம் என்று தள்ளிவிட்டார்கள். நீ பரிகசிக்கப்படுவாய், நீ கேலியாய் சிரிக்கப்படுவாய், இன்றைக்கு தேசத்தின் ஊடாக போகும்படி துவங்கிய போது என்னை குறித்து நான் பேசவில்லை. தயவு செய்து இதை சொந்த விஷயமாய் பேசுகிறதாக கருத வேண்டாம். ஆனால் என்னுடைய நேரம் கழிந்து விட்டது. இன்னும் எனக்கு 10 பக்கங்கள் நிறைய பேச வேண்டிய குறிப்புகள் இருக்கின்றன. இன்னும் என்ன விடப்பட்டுள்ளது என்று நீங்கள் இங்கே காணலாம். ஆனால் கவனியுங்கள், இயேசுவானவர் எப்பொழுது முதலாவதாக துவங்கினார் என்று கவனித்தீர்களா? ஓ, அந்த வாலிப போதக ரபி, ஓவர் அற்புதமான மனிதன், எங்கள் வழியாய் வாரும், வந்து எங்களுக்கு பிரசங்கியும். ஆனால் ஒரு நாள் அவரிடத்தில் அவர் உட்கார்ந்து, நீங்கள் மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை புசியாமலும் அவருடைய ரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள் ஜீவன் இல்லை என்று சொன்னார். அந்த கூட்டத்தில் இருந்த வைத்தியர்களும் கல்வி மாணவர்கள் எழுந்திருந்தார்கள் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள். இந்த மனிதர் ஒரு ரத்தம் உறிஞ்சுபவன், புரிகின்றதா? நீங்கள் மனித ரத்தம் குடிக்க வேண்டும் என்று இவன் விரும்புகிறான். இது நமக்கு மிகவும் கடினமான காரியம். இவரை விட்டு விலகுங்கள், இவன் பைத்தியக்காரன் என்று ஆசாரியர்கள் கூறுகிறார்கள். நான் அதை நம்புகிறேன் என்று கூறியிருப்பார்கள். மேலும் சொல்லுகிறது, அவர்கள் போய்விட்டார்கள் என்று. அவரிடம் 70 நியமிக்கப்பட்ட பிரசங்கியாக இருந்தனர். அவர்களை என்னால் வைத்துக் கொள்ள முடியாது என்று அவர் சொன்னார். அவர் அவர்களை சுற்றி பார்த்து, மனுஷகுமாரன் உள்ளிருந்த இடத்திற்கு ஏறி போகிறது நீங்கள் காண்பீர்களானால் எப்படி இருக்கும் என்றார். அவர் இந்த காரியங்களை எல்லாம் அவர்களுக்கு விலக்கி காட்டவில்லை. அவர்களை அப்படியே அவர் விட்டு விட்டார். புரிகின்றதா? பின்னர் அவர்கள் சொன்னார்கள், மனுஷகுமாரனா என்ன? அந்த மனிதனோடு நாம் புசித்தோம், அவரோடு கூட நாம் மீன்பிடித்தோம், அவரோடு கூட கரையோரத்தில் உட்கார்ந்தோம், அவர் தாளாட்டப்பட்டு தொட்டிலை நாம் கண்டோம், அவருடைய தாயாரை நாம் அறிவோம், அவருடைய சகோதரரை நாம் அறிவோம். இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை யாரால் ஏற்றுக்கொள்ள கூடும்? மேலும் கூறுகின்றது, அவர்கள் அவரோட கூட நடவாமல் பின்வாங்கி போனார்கள் என்று. பின்னர் அவர் பேதுருவும் மற்ற சீஷரும் பக்கமாய் திரும்பி, 12 உங்களை 12 பேரையும் நான் தெரிந்து கொண்டேன் என்றார். ஆயிரக்கணக்கான ஜனக்கூட்டத்தில் இருந்து இப்பொழுது அவர் 12 பேர்களுக்கு வந்துவிட்டார். அவர் சொன்னார், நான் 12 தெரிந்து கொண்டேன், உங்களுக்குள்ள ஒருவன் பிசாசாய் இருக்கிறான், நான் இதை 6 முதலாக அறிந்திருக்கிறேன் என்றார். நீங்களும் அவர்களோட கூட போய்விட மனதாக இருக்கிறீர்களா என்றார். ஒன்றும் அவர்களை விசேஷமாக கவனிக்க வேண்டியதில்லை. தட்டி கொடுத்து, நீங்கள் சபையை சேர்ந்து கொண்டால் நான் உங்களை ஒரு டீகனாக ஆக்குவேன் என்றெல்லாம் கூற வேண்டியதில்லை. புரிகின்றதா? அவர் அதை அவர்களுக்கு விவரித்து சொல்லவில்லை. சீஷர்களாலும் அதை விளக்கிக் கூற முடியவில்லை. ஆனால் நினைவிருக்கட்டும், அவர் விரும்பி சொன்னார், நான் உங்களை உலக தோற்றத்துக்கு முன்னே அறிவேன், என்னோடு கூட சந்தோஷத்தை பெற்றுக் கொள்ளும்படி நான் உங்களை நியமித்தேன் என்று. புரிகின்றதா? அதுதான் காரியம். உலக தோற்றத்துக்கு முன்னே முன்குறிக்கப்பட்டார்கள். அந்த அப்போஸ்தலர்கள் அப்படியே உறுதியாக நின்றார்கள். அவருடைய மாம்சத்தை எப்படி புசித்து அவருடைய ரத்தத்தை எப்படி குடிக்க முடியும் என்று அவர்களால் விளக்க முடியவில்லை. அவர் அவர்களோடு கூட எல்லா நேரத்திலும் இருந்தபோது அவர் எப்படி இறங்கி வந்தார் என்று அவர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. அவரால் அதை விளக்கி கூற முடியாமல் போயிற்று. ஜனங்களால் அதை விளக்கி கூற முடியாமல் போயிற்று. ஒருவராலும் அதை விளக்கி கூற முடியாமல் போயிற்று. ஆனால் பேதுரு இந்த கவனிக்க வேண்டிய வார்த்தைகளை கூறினான். அவரிடத்தில் திறவுகோள்கள் இருந்தன என்பதில் ஆச்சரியம் ஒன்றுமில்லை. ஆண்டவரே, நாங்கள் யாரிடத்தில் போவோம்? நாங்கள் முழு நிச்சயமாய் நம்பியிருக்கிறோம். நீரும் நீர் ஒருவர் மாத்திரமே இன்றைய வாக்கு பண்ணப்பட்ட வார்த்தையின் ரூபகாரமாய் இருக்கிறேன் என்பதை நாங்கள் அறிவோம். நீர் மட்டுமே ஜீவ வார்த்தைகள் உடையவராய் இருக்கிறேன் என்று நாங்கள் அறிவோம். சொல்ல முடியாது, ஆனால் எப்படி இருந்தாலும் நாங்கள் அதை விசுவாசிக்கிறோம். இன்னும் ஆற்றால் கூறினால், என்னுடைய சகோதரன் மறுத்து போனான், அவன் கல்லையில் இருக்கிறான், அவன் அழுகிவிட்டான், அவன் நாட்டம் எடுத்து போனான். கர்த்தாவே, நீர் இங்கே இருந்தீரானால் என்னுடைய சகோதரன் மறுத்திருக்க மாட்டான். இப்போது நீர் தேவனிடத்தில் கேட்டுக் கொள்வது எதுவோ அதை தேவன் உமக்கு தந்தருள்வார் என்று அறிந்திருக்கிறேன் என்றார். ஓ என்ன, அதற்கு அவர், நானே உயிர்த்தவர்களும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மறுத்தாலும் பழிப்பான், உயிரோடு இருந்ததை விசுவாசிக்கிறவன் என்றென்றைக்கும் அறியாமல் பழிப்பான், இதை விசுவாசிக்கிறாயா என்றார். அவள் அதற்கு, ஆம் ஆண்டவரே, என்னால் அதை விளக்க முடியாது, ஆனால் நான் அதை விசுவாசிக்கிறேன். வருகிறான் தேவகுமாரனாகிய கிறிஸ்து என்று நான் விசுவாசிக்கிறேன். குறிப்பிடப்பட்ட வேத வாக்கியங்களின் மூலமாக நீர் அந்த தகுதிகளையும் தேவைகளையும் பெற்றிருக்கிறேன் என்று நான் விசுவாசிக்கிறேன் என்றார். அவர் அவரை எங்கே வைத்தீர்கள் என்றார். ஓ, என்ன ஏதோ காரியம் சம்பவத்தாக வேண்டும். சரியான நேரத்தில் எல்லா சக்கரங்களும் சேர்ந்து ஒன்றாக வருகிறது. புரிகின்றதா? அவர் கலரை மட்டுமாய் நடந்து போனார். அவரை பார்க்கத்தக்க ரூபம் அவருக்கு இல்லை என்று வேதம் கூறுகின்றது. அவர்கள் தோள்கள் தொங்க கூண் விழுந்தவர்களாய் இருக்கலாம். நடந்து வந்ததினால் அவர் சோர்ந்து போனவராய், விடாய்த்து போனவராய், அவருடைய தோள்கள் தொய்ந்து போனவாறு இருக்கலாம். ஆனால் அவர், யாசரிவே, வெளியே வா என்றார். 4 நாட்களாக மறித்து கிடந்த ஒரு மனிதன் எழுப்பி கால் ஊன்றி நின்றான். ஒரு கிறிஸ்தவ விஞ்ஞான ஸ்திரீ, உங்களை புண்படுத்துவதாக இருந்தால் என்னை மன்னிக்கவும், அப்படி செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு அல்ல. ஒரு கிறிஸ்தவ விஞ்ஞான ஸ்திரீ சரியாக இந்த சபையில் ஒரு நாள் என்னை சந்தித்தால் அவர் சொன்னால், திருவாளர் பெண்ணாமே, உங்களுடைய பிரசங்கத்தை எனக்கு பிடிக்கும், ஆனால் ஒரு காரியத்தை நீர் அதிகமாக செய்கிறீர் என்றால், அது என்ன என்றேன், நீர் இயேசுவை குறித்து அதிகமாய் பேசுகின்றீர் என்றால், எனக்கு எதிராக அவருக்கு உள்ளதெல்லாம் இவ்வளவுதான் என்று நான் நம்புகிறேன் என்றேன். அதற்கு அவர், நீர் அவரை தெய்வீகமாக்குகின்றீர் என்றால், அவர்கள் அவர் தெய்வீகமானவர் என்று அவர்கள் நம்புவதில்லை. அவர் ஒரு சாதாரண மனிதன், நல்ல போதகர், ஒரு தத்துவ சாஸ்திரி என்று அவர்கள் விசுவாசிக்கின்றனர். நீர் அவரை தெய்வீகமாக்குகின்றீர், அவர் தெய்வீகம் அல்ல என்றார் அவர். நான் அதற்கு, ஓ ஆம், அவர் தெய்வீகம் தான் என்றேன். அவள் அதற்கு, அவர் தெய்வீகம் அல்ல என்று உங்களை சொல்லி வேறாக கொண்டே நான் நிரூபிக்கிறேன், அதை நீர் விசுவாசிப்பீரா என்றாள். நான் சொன்னேன், என்னுடைய வேதம் அன்புமாக கூறுமானால் நான் வார்த்தையை விசுவாசிப்பேன், அது அவர்தான் என்றேன். அவள் பரிசுத்த யோவான் 11 அதிகாரத்தில் இயேசுவானவர் லாசருவின் கல்லறைக்கு போனபோது கண்ணீர் விட்டார் என்று வேதம் கூறுகின்றது என்றால், நான் அதற்கும் இதற்கும் என்ன சம்பந்தம் என்றேன். அது அவர் தெய்வீகம் இல்லை என்பதை காட்டுகிறது என்றார் அவர். நான் சொன்னேன், அந்த மனிதன் யார் என்பதை காண தவறிவிட்டார். அவர் தேவனும் மனிதனும் ரெண்டுமாய் இருந்தார். அவருடைய துக்கத்திற்காக அழுது கொண்டிருந்த போது அவர் ஒரு மனிதனை போன்று அழுதார். அவர் அங்கே நின்று கொண்டு லாசருவே வெளியவா என்று சொன்னபோது 4 மறித்து கிடந்த ஒரு மனிதன் காலூன்றி நின்றார். அப்போது அவர் மனிதனும் மேலானவராய் இருந்தார். ஆமையா, நிச்சயமாக நான் அநேக முறைகள் இந்த வண்ணமாய் எடுத்துக் கூறியிருக்கிறேன். அவர் மலையிலிருந்து இறங்கி வந்தபோது அன்றிரவு ஒரு பசியாயிருந்தார், அப்பொழுது அவர் ஒரு மனிதனாயிருந்தார். அடுத்த நாள் காலையில் ஒரு பசியாயிருந்தார், அப்பொழுது ஒரு மனிதனாயிருந்தார். இன்றையும் அப்பங்களையும் எடுத்து 5000 பேருக்கு போஷித்து 7 குழந்தைகளுடைய துணிகள் எடுத்த போது அவர் ஒரு மனிதனை காட்டிலும் பெரியவராயிருந்தார். ஆமையா, அவர் என்ன கைவிட்டு என்று சத்தமிட்ட போது அவர் ஒரு மனிதனாயிருந்தார். அவர் எனக்கு துடிக்க கொடுங்கள் என்று கேட்டபொழுது அவர்கள் அவருக்கு கடற்காலானை காடியை தொட்டு கொடுத்த போது அவர் மனிதனாயிருந்தார். ஆனால் ஈஸ்டர் காலையன்று அவர் மரணம், நரகம், பாதாளம் இவைகளை எல்லாம் உத்தரவை விடுத்துக் கொண்டு வெளியே எழுப்பின போது அவர் மனிதனிலும் மேலானவராயிருந்தார். ஒரு சமயம் சிசியுடன் பதவியில் பிரயாணம் பண்ணி உறங்கிக் கொண்டிருந்த போது 10,000 விசுவாசிகள் நாங்கள் அவரை முடித்து விடுவோம் என்று ஆணையிட்ட போது அவர் மனிதனாய்த்தான் இருந்தார். அங்கே ஒரு பழைய கப்பலில் அவர் அவ்வளவு களைப்புற்று அவரை எழுப்பக்கூட முடியாதவராக இருந்த போது அவர் அங்கே உறங்கிக் கொண்டிருந்த போது அவர் மனிதனாயிருந்தார். ஆனால் அவர் எழுந்து நின்று அமைதியாகிறே என்று கூற காற்றுகளும் அலைகளும் அவருக்கு கீழ்ப்படிந்த போது அவர் ஒரு மனிதனிலும் மேலானவராக இருந்தார். அவர் தேவனாயிருந்தது. புலவனிவிதமாக கூறுவதில் ஆச்சரியம் ஒன்றுமில்லை. ஜீவிக்கும் போது அவரை நேசித்தார், மறிக்கும் போது அவரை ரட்சித்தார், அடக்கம் பண்ணப்பட்ட போது என் பாவங்களை தூரமாய் கொண்டு போனார், இருந்த போது என்னென்றைக்குமா நீதிமான் ஆக்கினார், என்றோ ஒரு நாள் அவர் வருகின்றார். ஓ மகிமையினார். ஆமையா, ஆலயத்துக்கு புறம்பாக போன்று அதனுடைய கிரயம் என்னவோ எனக்கு அத்தறை இல்லை. அந்த அர்ப்பணிக்கப்பட்ட சிலுவையை நான் சுமக்கிறேன், மரணம் என்னை விடுவிக்க மாட்டாய். பின்னர் வீட்டிற்கு போய் ஒரு கிரீடத்தை அணிந்து கொள்வேன், ஏனென்றால் அங்கே எனக்காக ஒரு கிரீடம் இருக்கிறது. முடிக்கின்ற வேளையில் இதை சொல்கிறேன். சில நாட்களுக்கு முன்னர் ஒரு நீதிபதியை பற்றின ஒரு கதையை வாசித்துக் கொண்டிருந்தேன். அவர் ஒரு சாதாரண மனிதன், ஒரு நல்ல மனிதன், அன்புள்ள ஒருவர். பட்டணத்தில் ஒரு கூட்ட ஜனங்கள் தாங்கள் எதையும் செய்யலாம் நினைவர்களாக இருந்தார்கள். ஆகவே அவர்களிடம் மிதமிஞ்சி இருந்தது. ஆகவே அவர்கள் ஒரு சீர்கேடான வீட்டை, சாராய கடை முதலானவர்களை வைத்து விற்கின்ற வீட்டை துவக்கினர். அது ஒரு சட்ட விரோதமானதாக இருந்தது. அவர்கள் தேசத்து சட்டத்தின்படியாய் மனிதனால் பிடிபட்டு நீதிமன்றத்துக்கு கொண்டு வரப்பட்டார்கள். அந்த பட்டணத்தில் ஜனங்கள் எல்லாருமாய் கூடி வந்தபோது இந்த மனிதன் அநேக தவறான காரியங்களை செய்திருக்கிறான் என்றும், ஒரு சீர்கேடான ஸ்தலத்தை நடத்துகிறான் என்றும் அவர்கள் அறிந்திருந்தனர். ஜூரிகள் அவனை குற்றவாளி என்று கண்டனர். ஏனென்றால் அவன் கையும் களவுமாய் பிடிக்கப்பட்டான். பின்னர் நீதிபதியானவர் அவன் குற்றவாளி என்று கண்டு அவனுக்கு இத்தனை ஆண்டுகள் தண்டனை, வாக்குறுதி சீட்டு, அப்பீல் மற்ற எந்த காரியங்களும் கிடையாது என்று சொல்லி அனுப்பிவிட்டார். அந்த விதமாகத்தான் சட்டம் கூறினது. நீதிமன்றத்துக்கு வெளியே இருந்த ஜனங்கள் யாவரும், அது என்னவென்று தெரியுமா, இந்த பட்டணத்தில் இருக்கின்ற எல்லா மனிதர்களும் வெறுப்பார்கள் என்று அவனை ஏற்றிவிட்டார்கள். அந்த மனிதனின் மேல் நீர் அந்த நடவடிக்கை எடுத்தபடியினால் அவர்கள் உன்னை வெறுக்கிறார்கள் என்றார்கள். அவர்கள் யாவரும் சூதாட்டக்காரர்கள், நாங்கள் யாவரும் கூட உன்னை வெறுக்கிறோம், இனி ஒருபோதும் உண்மை தேர்ந்தெடுக்க மாட்டோம், எங்களில் ஒருவரும் உனக்கு ஓட்டளிக்க மாட்டான் என்று அவன் வீதியில் போகும்போது அவர்கள் கூக்குரலிட்டனர். அவன் ஒரு நிமிடம் நின்று, நான் சற்று பேசட்டும், நான் சரியாக செய்ய வேண்டிய என்னுடைய கடமையை செய்துவிட்டேன், அவன் யாராக இருந்தாலும் அந்த மனிதன் குற்றவாளியே, நான் வாக்குறுதி எடுத்துக்கொண்டபடி சட்டத்தின்படியாய் நான் அவனுக்கு தீர்ப்பு கொடுத்தேன் என்றான். அவன் சொன்னான், இந்த பட்டணத்தில் நீ வெறுக்கப்படுகின்றாய் என்று. அதற்கு அவன் சொன்னான், ஆனால் நான் என் வீட்டில் என் ஜனங்களால் அதிக அன்பு கூறப்படுகிறேன் என்று. நான் சொல்லுகின்ற விதத்தை மன்னிப்பீர்களானால் நாமும் அதே காரியத்தை தான் நினைப்போம். நான் எந்த காரியத்தை செய்யும்படியாய் ரட்சிக்கப்பட்டேனோ அதற்காக நிற்கிறேன். அதாவது இந்த வார்த்தையை தூக்கி பிடிக்கும்படியாய் நான் கூறுகின்ற காரியங்களை நிமித்தமாக ஸ்தாபனங்களை வெறுக்கின்றது என்பதை நான் அறிவேன். ஆனால் அவருடைய வீட்டிலோ, அவருடைய ஜனங்கள் மத்தியிலோ நான் மகத்தாய் நேசிக்கப்படுகிறேன். யோகம் செய்வோமாக. கர்த்தராகிய இயேசுவே, உலகத்தால் ஒருவேளை நாங்கள் வெறுக்கப்படலாம், ஆனால் பிதாவினால் நேசிக்கப்படுகிறோம். எங்களுக்கு உதவி செய்யும் அருமையான தேவனே, உங்களுடைய ஆசீர்வாதங்கள் இந்த ஜனங்கள் ஒவ்வொருவர் மேலும் தங்கும்படியாய் இந்த ஜனங்களுக்கு உதவி செய்யும். நாங்கள் இப்பொழுது பாளையத்துக்கு பெரும்பே போகும்படியாய் செய்யும். எங்களுடைய சொந்த சிந்தனைகளுக்கு அப்பால் போவோமாக, தேவனுடைய சிந்தையின்படியாக போவோமாக. தேவனே, வேறமானது இதை கூறுகிறது, அதாவது கிறிஸ்துவிலிருந்து சிந்தை உங்களில் இருக்க கடவுதென்று. ஆகவே நாங்கள் அவருடைய சிந்தனைகளை சிந்திப்போமாக, எங்களுடைய சொந்த சிந்தனைகளை அல்ல. ஏனென்றால் பெருவாரியான நேரங்களில் எல்லாம் நாங்கள் தவறாகவே இருக்கிறோம். ஆகவே நாங்கள் நிச்சயமாய் இருக்கும்படிக்கு அவருடைய சிந்தை எங்களில் தங்குவதாக. அவருடைய சிந்தையானது பிதாவின் சித்தத்தை செய்வதே ஆகும். பிதாவின் சித்தம் அவருடைய வாக்கு பண்ணப்பட்ட வார்த்தையாயிருக்கிறது. இன்றிரவு நாங்கள் பாளையத்துக்கு பெரும்பாக போய் கட்டாவே இயேசுவை காணும்படியாய் செய்யும். சபைகளை சேர்ந்து கொள்வதனால் நாங்கள் ஒருபோதும் அவரை காணப்போகிறதில்லை. ஏதோ ஒரு புதிய காரணோடு கை குலுக்குவதனாலோ, அல்லது ஏதோ கொள்கைகளில் கையெழுத்திடுவதனாலோ, அல்லது ஏதோ காரியத்தை வாக்களிப்பதனாலோ, அதாவது வருஷத்தில் இத்தனை நாட்களுக்கு ஒரு நாள் பாடசாலைக்கு போவோம் என்பது போன்று வாக்களித்தனாலோ நாங்கள் அவரை காண முடியாது. நாங்கள் அவரை வார்த்தையில் மட்டுமே காண முடியும். ஏனென்றால் அவர் வார்த்தையாயிருக்கிறார். இந்த நாளானது நமக்கு வாக்களித்ததை நாம் காணுவது போன்று, அதாவது அவர் பாளையத்துக்கு புறம்பாயிருப்பார், மறுபடியும் புறம்பாக்கப்படுவார். இப்பொழுது நாம் அவருடைய சிந்தையை சுமக்க ஆயத்தம் உள்ளவர்களாய் பாளையத்துக்கு பெரும்பே போவோமாக. உலகத்தால் வெறுக்கப்பட்டு ஆனால் பாளையத்துக்கு நம்மை அழைத்தவரால் அன்பு கூறப்படுவோமாக. இதை அழியும் கத்தாவே, அவை தொடர்பான பாளையத்துக்கு பெரும்பாய் போகாமல் இன்னமும் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிறவர்கள், அவரை அறியாதவர்கள் யாராவது இருப்பார்களே, ஆனால் இந்த காரியங்கள் வேறொரு காலத்துக்கு உரியது என்று நான் விசுவாசிக்கிறேன் என்று நீங்கள் கூறும் போது அது பரிசுத்த ஆவி இல்லை என்பதை அது காட்டுகின்றது. பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்ட ஒரு மனிதன் எப்படி பிதாகுமாரின் பரிசுத்த ஆவிய நாமத்தினால் ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ள முடியும்? அந்த மகத்தான அப்போஸ்தலனாகிய பவுல் வானத்திலிருந்து வந்ததான ஒரு தூதனாய் இருந்தாலும் சரி என்று கூறுகிறார். எந்த வித்தியாசத்தையும் அறியாதவனாய் நீங்கள் ஒரு கால அதை செய்திருக்கலாம். அந்த ஜனங்கள் வித்தியாசத்தை அறியாதவராய் செய்தார்கள், அப்போஸ்தலர் 19. ஆனால் ஏதாவது வித்தியாசமானதை ஒரு தூதனையே பிரசங்கித்திருந்தாலும் அவன் சபிக்கப்பட்டவன் ஆவானாக என்று கூறியிருக்கிறது. வாக்கு தத்தமானது உங்களுக்கு இதே காரியம், உண்மையான பரிசுத்தாவின் அபிஷேகம் உங்களுக்கு என்று வேதம் கூறும் போது உங்களால் எப்படி ஒரு கொள்கையோ அல்லது ஒரு இசத்தையோ வேறு எதையோ ஏற்றுக்கொள்ள முடிகிறது? வார்த்தையை எழுதின பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ளாக இருந்து கொண்டு எப்படி வார்த்தையை மறுக்க முடியும்? இதனோடு ஒரு வார்த்தையை கூட்டினாலும் அல்லது இதிலிருந்து எடுத்து போட்டாலும் நான் அவனுடைய பங்க ஜீவ புத்தகத்திலிருந்து எடுத்து போடுவேன் என்று பரிசுத்த ஆவியானவரே கூறி எடுக்கும் போது எப்படி பரிசுத்த ஆவியானது அதை மறுக்க முடியும்? அப்படியானால் பரிசுத்த ஆவியானவர் எப்படி வார்த்தையிலிருந்து எதையாவது எடுத்து போட முடியும், அல்லது எப்படி வார்த்தையோடு எதையாவது கூட்ட முடியும்? என்னுடைய நண்பனே, இங்கே உள்ளவர்களும் இந்த வெளிநாடாக்கள் போகின்ற இடங்கள் எல்லாவற்றிலும் உள்ள காண முடியாத உலகத்தவர்களுக்கும் இப்பொழுது நமக்கு காண முடியாதவர்களாக இருக்கிறார்கள். நாம் எங்கே இருக்கிறோம் என்று காண்கிறவர்களாய் இந்த காலை செய்தியின் போதனைகள் உங்கள் இதயத்தின் ஆழத்துக்கு செல்வதாக. உங்கள் ஜீவியத்தில் ஒருபொழுதுமே இந்த மருந்து சீட்டினைகள் பிரயோகிக்கப்படவில்லை என்றால், அதாவது நான் சற்று முன்பாக பேசினதை பிரயோகிக்கவில்லை என்றால் நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டீர்களா? உங்களுக்கு உதவி செய்யும்படியா எங்களால் இயன்ற எல்லாவற்றையும் செய்யவே நாங்கள் இங்கே இருக்கிறோம். நான் ஒரு சாட்சியாய் மட்டும் இருக்கிறேன். நான் வெறுமனே தேர்ந்தெடுத்தல் உத்தியோகஸ்தனாக இருக்கிறேன். இப்பொழுது நமக்கு லூயிவேலில் இருப்பது போன்று கென்டக்கியின் ஜனநாயக கன்வென்ஷன் அவருடைய மனிதனை தேர்ந்தெடுக்கும்படியாய் அவர்கள் ஒரு மேடையை கட்டிக் கொண்டிருக்கிறார்கள். நானும் கூட என்னுடைய கர்த்தருக்கு ஒரு மேடையை கட்டிக் கொண்டிருக்கிறேன். இந்நிறைவு நீங்கள் அவரை உங்களுக்கு சொந்தமானவராய் ஏற்றுக்கொள்ள மாட்டீர்களா? நம்முடைய தலைகளும் இருதயங்களும் வணங்கினவாறு இருக்க இந்த நேரத்தில் நீங்கள் உங்கள் கரங்களை உயர்த்தி தேவனிடத்தில் இன்பமாய் கூறுங்கள். என்னிடத்தில் அல்ல, நான் ஒரு மனிதன். உங்கள் கரங்களை தேவனுக்கு உயர்த்தி தேவனே என் மேல் இரக்கமாயிரும். நான் கேட்ட காரியங்கள் யாவையும் எனக்கு உண்மையாகவே வேண்டும். நான் பாளையத்திற்கு பெரும்பாக போக விரும்புகிறேன். மற்றவர்கள் என்ன சொல்லுகிறார் என்று எனக்கு அக்கறை இல்லை. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. என்னே, கரங்களை பாரும், கரங்களை பாரும். நான் பாளையத்திற்கு புறம்பே போக விரும்புகிறேன். அதனால் நான் என்ன கிரியம் செலுத்த வேண்டி இருந்தாலும் அக்கறை இல்லை. நான் என்னுடைய சிலுவையை எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு நாளும் சுமப்பேன். நான் பாளையத்துக்கு புறம்பே போவேன். ஜனங்கள் என்னை குறித்து என்ன சொன்னாலும் அக்கறை இல்லை. அவரை பின்தொடர்ந்து நான் பாளையத்துக்கு புறம்பே போவேன். நான் போவதற்கு ஆயத்தமாய் இருக்கிறேன் என்று கூறுங்கள். அரலோக பிதாவே, அந்த கரங்களை நீர் கண்டு ஒரு கால் 100 பேர்கள் அது அதிகமானவர்கள் கட்டிடத்திலிருந்து கைகளை உயர்த்தி இருக்கின்ற கர்த்தாவே, இப்பொழுது அவர்களுக்கு அருகில் ஏதோ காரியம் இருக்கின்றது. வேறு யாரோ ஒரு நபர், இயேசு கிறிஸ்துவாகிய நபர், இயற்கையான கண்களுக்கு மறைவாய் இருக்கிறவர் இருக்கிறார். அவரே இந்த தீர்மானத்தை அவர்களுக்கு காரணமாயிருக்கிறார்.
அவர்களுடைய சொந்த ஜீவியத்தில் ஏதோ காரியம் இல்லாமல் இருக்கிறது என்பதை கண்ணாடியில் காண்கிறது போல் பார்த்து அறிந்துள்ளார்கள். அவர்களுடைய ஜீவியம் தேவனுடைய வாக்கு திட்டங்களுக்கு ஒத்ததாய் ஆகும்படியாய் அவர்கள் விரும்பினவர்களாய் ஆழமான உத்தமத்தோடு அவர்களுடைய கரங்களை அவர்கள் உயர்த்தியுள்ளார்கள். ஆட்டு தொழுவத்தின் மகத்தான வாசலுக்கு இன்றிரவு அவர்களை வழிநடத்த உதவி செய்யும் கர்த்தாவே. அவர்கள் இனிமையாயும் தாழ்மையாயும் வருவார்களாக. இதை அழியும் அவர்கள் உம்முடையவர்கள் கர்த்தாவே அவர்களோடு இடைபடும். இயற்கைக்கு மேம்பட்ட ஏதோ காரியத்தில் உதவி இல்லாமல் இவர்களால் இந்த தீர்மானத்தை எடுத்திருக்க முடியாது. அவர்களுடைய கரங்களை உயர்த்தி இருக்க முடியாது. அங்கு எங்கேயோ ஜீவன் இருக்கிறது என்று அது காட்டுகிறது. ஏனென்றால் விஞ்ஞானத்தின்படியாக புவியீர்ப்பு சக்தியானது எங்களுடைய கரங்களை கீழாகத்தான் இழுக்கும். ஆனால் அங்கே ஏதோ காரியம் அவர்கள் சிந்தையை தாக்கி இருக்கிறது. அது அவர்கள் புவியீர்ப்பின் விதியை எதிர்த்து அவர்களை அழைத்து வந்த சிருஷ்டிகளுக்கு நேராக தங்கள் கரங்களை உயர்த்தும்படியாக செய்தது. ஆம், நான் தொடர்ந்து பின்பற்ற விரும்புகிறேன். நான் பாளையத்துக்கு புறம்பாக இன்றிரவு போக விரும்புகிறேன் என்று சொல்லுங்கள். கர்த்தாவே, ஞான ஸ்நானத்தொட்டி ஆயத்தமாயிருக்கிறது. மனம் திரும்புதலுக்கு பிறகு உண்டாகும் முதலாவது படி, அதன் பிறகு ஞானஸ்தானம் பெறுதல், பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ள ஒரு வாக்கு தத்தம். இந்த கடைசி நாட்களில் மூல விசுவாசத்திற்கு மூல மருந்து சீட்டிற்கு ஒரு திரும்ப அழைத்தல். மற்ற மனிதர்களால் ஆக்கப்பட்ட மருந்து சீட்டின் கீழ் அநேகர் கிறிஸ்துவத்திலிருந்து தூரமாய் மறித்துக் கொண்டிருக்கின்றதை நாம் காண்கிறோம். அவர்களுடைய ஸ்தாபனங்களில் மிகவும் நல்லவர்களாக இருந்திருக்கலாம். கர்த்தாவே, எனக்கு உம்முடைய மருந்து சீட்டு வேண்டும். நீர் எங்களுடைய வைத்தியர். அங்கே ஒரு வைத்தியர் இருக்கிறார். அங்கே கீழையாத்தின் தைலம் இருக்கிறது. இங்கே ஒரு மருத்துவர் இருக்கிறார். ஒவ்வொரு சரீர சுகவீனத்தையும் பாவ வியாதி பிடித்த ஆத்மாவையும் சுகப்படுத்தவும் இன்றிரவு இங்கே இருக்கிறார். எல்லா காலங்களின் மகத்துவமான வைத்தியரே, வானங்களையும் பூமியையும் உண்டாக்கின மகத்துவமான சிருஷ்டிகர்த்தரே, இப்பொழுது வாரும், எங்கள் மத்தியில் வந்து எங்களிடத்தில் பேசும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில்
எனக்கு உதவி செய்யும் என்று ஒவ்வொருவரும் உள்ளத்தில் ஜெபித்துக் கொண்டிருங்கள். நீங்கள் இதுவரை ஞானஸ்தானமே பெறாதவர்களாயிருந்து அதை குறித்து நிச்சயமாய் அறிந்தவர்களாயிருப்பீர்களானால் நான் ஞானஸ்தானத்தை குறித்து பிரசங்கிக்கவில்லை. ஆனால் நீங்களோ கிறிஸ்தவர்கள் எடுக்கின்ற ஒரே ஞானஸ்தானமாகிய கிறிஸ்தவ ஞானஸ்தான முறைப்படி ஞானஸ்தானம் பெற வேண்டும் என்று நீங்கள் நிச்சயமாயிருக்கிறீர்கள். வேறெந்த விதத்திலாவது ஞானஸ்தானம் பெற்றவர்களாய் நீங்கள் அங்கு வருவீர்களானால் என்னவாகும்? இதிலிருந்து ஒரு வார்த்தையை கூட்டவோ அல்லது ஒரு வார்த்தையை எடுத்து போடுகிறவனுக்கு ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவனுடைய பங்கை எடுத்து போடப்படும் என்று கூறின அரே இயேசுவானவர் சொன்னார். எல்லா வேற வார்த்தைகளும் பரிசுத்த ஆவியினால் ஏவப்பட்டு எழுதப்பட்டவைகள், அவைகள் நிறைவேறியாக வேண்டும் என்றும் சொன்னார். இப்பொழுது உங்களுக்கு வித்தியாசமானது தெரிகிறது. அதை குறித்து நீங்கள் என்ன செய்வீர்கள்? உங்களுக்கு வெறுமனே உணர்ச்சி வசப்படுதலோ அல்லது ஏதோ காரியம் மட்டுமே இருக்குமானால், நான் உணர்ச்சி வசப்படுதலில் விசுவாசம் உள்ளவனாயிருக்கிறேன். நீங்கள் பரிசுத்த ஆவியில் நடனமாடி அந்நிய பாஷைகளில் மட்டும் பேசி இருப்பீர்களே ஆனால் நானும் கூட அதை விசுவாசிக்கிறேன். ஆனால் நாம் செய்ய வேண்டியதெல்லாம் அது மட்டுமாகவே இருந்து உனக்குள்ளாக இருக்கும் உன்னோட ஆவியானது வார்த்தையை பெற்றதே என்று நீ கூற அது சரிதான் என்று அறிவாயானால் அந்த ஆவியில் ஏதோ கோளாறு இருக்கிறது என்பதாகும். அது பரிசுத்த ஆவி அல்ல. அது பரிசுத்த ஆவியாய் இருக்க முடியாது. பாருங்கள், பரிசுத்த ஆவியானவர் அதனுடைய சொந்த வார்த்தையை அடையாளம் கண்டுகொள்வார். உங்களுக்கு அது தெரியும். நாங்கள் இப்பொழுது ஜெபித்துக் கொண்டிருக்கும் போது இங்கே வரும்படியாய் நீங்கள் ஆயத்தம் செய்யலாம். நசரேயனாகிய இயேசுவே, இப்பொழுது நெருக்கமாக வந்து ஒவ்வொரு இதயத்தோடும் பேசும். நான் அவர்களை உம்மிடத்தில் சமர்ப்பிக்கிறேன். இவர்கள் யாவரும் இந்த கரங்கள் யாவும் கர்த்தாவே உம்மிடத்திலிருந்து வந்ததும் இப்பொழுது எங்களோடு இருக்கின்ற உம்முடைய மகத்துவமான பிரசன்னத்திலிருந்து வந்த இச்செய்தியின் பரிசு கோப்புகளாயும் இருக்கின்றது. ஆவிக்கு மிகவும் உணர்வுள்ள எந்த மனிதனாலும் நீர் இங்கே இருக்கிறீர் என்றும் இந்த மகத்தான தெய்வீக உணர்வையும் கூற முடியும். இப்பொழுது இதை அழியும் கர்த்தாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். இப்பொழுது நம்ம தலைகள் வணங்கினவாறு இருக்க, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று விரும்புகின்ற யாராவது இருப்பீர்களானால், மனம் திருந்த விரும்புகிறவர்கள், பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ள விரும்புகிறவர்கள் இருப்பார்களேயானால், என்னுடைய இடது பக்கத்தில் ஒரு அரை ஆண்களுக்கும் வலது பக்கத்தில் ஒரு அறை பெண்களுக்குமாக இருக்கிறது. அங்கே உங்களுக்கு காரியங்களை சொல்லித்தர யாராவது இருப்பார்கள். அங்கே ஞானஸ்தான அங்கிகளும் மற்ற காரியங்களும் காத்துக் கொண்டிருக்கின்றன. நாங்கள் எங்கள் தலைகளை தாழ்த்தினவாறு பாடிக்கொண்டிருப்போம். என் மீட்பர் அழைக்கின்றதை என்னால் கேட்க முடிகின்றது. நாங்கள் உங்களை சந்திப்போம்.